ஞானிகளால் கொடுக்கப்பட்ட மனித வாழ்க்கையினுடைய முழுமையடையக்கூடிய அந்த உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே அதில் இருக்கக்கூடிய மறைந்த கருத்துக்களை, விநாயக தத்துவத்தில் அவர்கள் உணர்த்தப்பட்ட உண்மைகளை குரு இதில் உணர்த்துகின்றார்கள். பலமுறை பல கோணங்களில் குருநாதர் இதிலே சொன்னாலும் சில உண்மைகளை இதிலே நாம் தெரிந்து கொள்வதற்காக உணர்த்துகின்றார்கள். நாம் எல்லோரும் இந்த உடலை அழகுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம், செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறோம். செல்வத்தை சம்பாதித்து நம் பிள்ளைகள் சந்ததிகள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இதெல்லாம் முழுமையாக நிலைத்திருக்கின்றதா? இந்த செல்வம் நம்முடன் வருகின்றதா? அல்லது நான் செல்வத்தை எல்லாம் சம்பாதித்தேன், இதை வைத்து என் பிள்ளையை காத்து விடுவேன் என்று யாராவது உறுதி கூற முடியுமா? அல்லது அந்த பையன்தான், தன்னுடைய பையன், இதை பந்தோபஸ்தாக இந்த செல்வத்தை காப்பான் என்று உறுதி கூற முடியுமா? அவன் செய்யக்கூடிய குறும்புத்தனமோ தவறான செயல்களோ இது போன்று வந்துவிட்டால் சம்பாதித்த சொத்தாலோ அதை காக்க முடியாது. அவன் இப்படி செய்கின்றானே என்று இந்த வேதனை உணர்வை வளர்த்து கொண்ட பின் உடலை விட்டு செல்லும் ஆன்மா அவன் உடலுக்குள் தான் செல்ல முடியும். அப்படி சென்றாலும் இதே வேதனையை அங்கேயும் வளர்த்து அவனை வீழ்த்தத்தான் முடியும். ஆக இருவருமே மனிதன் அல்லாத நிலைகளுக்குத்தான் இது போன்ற எல்லையை ரெண்டு உயிரான்மாக்களுமே அடையும். இதைத்தான் விநாயக தத்துவத்திலே தெளிவாக கூறி நம்மை உருவாக்கிய நம்மை தாய் தந்தையரும் அவர்களை உருவாக்கிய தாய் தந்தையரும் ஆக பாட்டன் பாட்டி என்று குல வழியில் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களை சரியான முறை கொண்டு மாமகர் ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குளங்களின் தெய்வங்களான அந்த முன்னோர் மூதாதையர் ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் பெறும் உணர்வு அங்கே கரைக்கப்பட்டு அவள் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இதுபோன்று அவர்களை உந்தி அங்கே செலுத்தி அவர்களை முதலிலே அங்கே வின் செலுத்தினோம் என்றால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைக்கப்படுகின்றது என்றால் அவர்களுடைய உணர்வுகள் தான் குல வழியில் நம் உடலிலும் அந்த அணுக்கள் விளைந்திருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அவர் வாழ்ந்த காலத்தில் மந்திர நிலைகளோ பக்தி நிலைகளோ அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வுகளோ அல்லது அவருடன் வாழ்ந்தவர்கள் சகோதரர்களோ மற்றவர்களோ பகமை உணர்வுகளோ சொத்து தொகை இப்படி எத்தனை உடல் அவர்கள் உடலிலே விளைந்திருந்தாலும் இந்த உடல் அனைத்துமே கொடி வழியாக நம் உடலில் இதுபோன்று வந்து விடுகின்றது. ஆக அவர்கள் எதை செய்தார்களோ அதே உணர்வின் இயக்கமாக நமக்குள்ளும் இந்த உணர்வுகள் இயக்க சக்தி அமையாக இது போன்ற நிலைகளையெல்லாம் நாம் நமது குரு காட்டிய வழியில் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்தி எங்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தீய வினைகள் உடல் பெறும் உணர்வு அங்கே கரைக்கப்பட வேண்டும். அவர்கள் எப்படி தன் பிள்ளைகளையும் சந்ததியையும் அவர் உயர்ந்த நிலை பெற வேண்டும், அனைவரையும் காத்திலும் அந்த அருள்சக்தியாக அவர்களுக்குள் அவர் விளைய வைத்துக் கொண்டார்களோ அந்த காத்தருளிய அந்த அருள் உணர்வுகள் என்றுமே சப்தரிஷி மண்டலத்திலிருந்து எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும், எங்களுக்கு அந்த அருளாசி வழங்க வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தையரையும் சரி, அவருடைய தாய் இந்த முன்னோர் மூதாதையரும் சரி, அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து ஆன்மாக்களை நாம் அங்கே கொண்டு போய் கரைத்து அவர்களை அழியா ஒளி சரீரம் பெற செய்ய வேண்டும். மாறாக இங்கே கொடுக்கப்பட்ட சாங்கிய சாஸ்திரம் பிரகாரம் இந்த உடலை தீயிட்டு பொசுக்கி இந்த சுட்ட சாம்பலை கொண்டு போய் இங்கே ஓடுகிற தண்ணியிலோ மற்ற நிலைகளோ கரைத்தால் அதனால் எந்த பலனும் இல்லை. அப்படி யாரும் மோட்சத்துக்கு அனுப்ப முடியாது. காசை கொடுத்து செய்தாலும் சரி, மந்திரத்தை சொல்லி செய்தாலும் அந்த ஆன்மாக்கள் அங்கே செல்ல முடியாது. மீண்டும் அவர் உடலில் எந்த வேதனைப்பட்ட தீய வினைகளோ அதுதான் பரம்பரை நோய் என்றும் சாபமிட்ட உணர்வுகள் இதுபோன்று நம்மையும் மீண்டும் அவர்கள் சென்ற அதே வழியிலேயே நம்மையும் இன்னொரு உடலுக்குள் தான் அழைத்து செல்லும். அதனால் இதே போன்று இந்த மந்திர நிலைகள் கொண்டு அவர்களுக்கு சாங்கிய சாஸ்திர பிரகாரம் மந்திரவாதிகளையோ அல்லது மந்திர நிலைகள் கொண்டோ எத்தனை நிலைகளை நாம் அது எழுப்பி உடல் அந்த உணர்வுகளை ஒளிகளை எழுப்பி அவர்களுக்கு என்று நினைவு நாளை வைத்து அவர்களை நாம் அழைத்து அவர்களை நாம் நினைவு நாள் என்று அவர்களை எண்ணி நாம் கொண்டாடுகிறோம். அவர்களை நாம் நினைத்து இது போன்று செய்கிறோம் என்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்று இப்படி செய்தாலும் நாம் இங்கே இவர்களை அழைத்தால் ஏற்கனவே அவர் உடலில் எந்த மந்திர ஒளிகளை பக்தியின்பால் பதிவு செய்தார்களோ அந்த உணர்வின் துணை கொண்டு அந்த மந்திரம் தெரிந்தவர்கள் அந்த மந்திரவாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்களை அவர்கள் வசப்படுத்திக் கொண்டு மற்றொரு உடலில் ஏவி ஏவல் பில்லி சூனியம் என்ற நிலைகளோ அல்லது சிலருக்கு நான் மந்திரித்து இந்த கயிறை தருகின்றேன், அதை தருகிறேன், தகடை தருகிறேன் என்று சொல்லுகின்றார்களோ அந்த வேலைக்கு ஏவல் வேலைக்குத்தான் இந்த ஆன்மாக்களை அவர்கள் பயன்படுத்த நிலைக்குத்தான் நாம் கொண்டு செலுத்த முடியுமே தவிர அவர்களை அங்கே அழியா ஒளி சீரம் பெற செய்ய முடியாது. இதெல்லாம் ஞானிகள் காட்டிய வழிகள் அல்ல. ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நமது குருநாதர் காட்டிய வழியில் வாழ்க்கையில் நாம் எப்படி அருள் வழி வாழ வேண்டும், முன்னோர்கள் மூதாரிகளை வின் செலுத்த வேண்டும், எப்படி தலையாய கடமையாக செய்ய வேண்டும் என்று இதை நாம் ஏற்றுக்கொண்டு இதன் வழி நாம் அதாவது கூட்டு தியானம், எப்படி ஆலயங்களில் பலர் ஒன்று சேர்ந்து அந்த தேரை இழுத்து அந்த எல்லை சேர்க்கின்றார்கள், இதுபோன்று மதரிசையில் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த உணர்வுகளை அனைவரும் சேர்ந்து இது கூட்டு தியானங்கள் அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டல உணவை வலுக்கூட்டி எடுத்து அதன் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை அங்கே அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செயல்படுத்த போகும்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் அங்கு சென்றால் இந்த பரமாத்மாவும் தூய்மை அடைகிறது, நமக்கும் இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கின்றது என்றால் இதெல்லாம் நமது மா மதர் ஈஸ்வராயர் காட்டிய அந்த அருள் வழி. அந்த குரு காட்டிய அருள் வழியில் தீமைகளை அகற்றும் அருள் சக்திகளையும் அந்த அருள் ஒளியை வளர்த்திடும் உணர்வுகளை தங்களுக்குள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அப்பொழுது நமது குரு என்று அவர் வருகின்றார். அப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனது குரு என்ற நிலைக்கே வருகின்றார் என்று இந்த குரு இதில் உணர்த்துகின்றார் என்றால் நமது எமது என்றால் அந்த குரு காட்டிய உணர்வுகளை அவர் ஒளியின் சரீரமாகி சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக என்று சுழன்று கொண்டுள்ளார். அவர் ஒளியான உணர்வுகள் ஒளியின் சரீரம் பெற்ற அந்த நஞ்சை வென்ற உணர்வு ஒளியாகிய உணர்வுகள் இங்கே சுழன்று கொண்டுள்ளது. உபதேச வாயிலாக அந்த உணர்வுகள் தான் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆக அந்த உணர்வுகளை பற்றுடன் பற்றி அதை வளர்க்க வேண்டும், அதை பெற வேண்டும், தங்களுக்குள் அது கடைபிடித்து அந்த குரு காட்டி வழியில் செயல்பட வேண்டும், தீமைகளை அகற்ற வேண்டும், அருள் ஒளியை வளர்க்க வேண்டும் என்று இச்சைப்படுவோருக்கு அது நமது என்ற நிலையில் அது வரும். அது அல்லாதபடி இந்த உடலுக்கும் மற்ற சுகங்களுக்கும் மற்ற எத்தனை ஆசாபாசங்களுக்கும் இதை எண்ணினால் அந்த உணர்வுகள் அது எனது என்ற நிலையாக எனக்கு தான் என்ற நிலையில் அது வரும். ஆக இது போன்ற நிலைகளை பக்குவப்படுத்திக் கொண்டு அந்த குருவினுடைய ஈர்ப்பு ஓட்டத்தில் நாம் இணைந்து அவர் காட்டிய அருள் நிலைகளை இந்த வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது கடைபிடித்து எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் சொன்ன முறைப்படி இதை நாம் ஏற்றுக்கொண்டால் நமது என்ற நிலைக்கே அது வரும். இது தனித்து என்று அல்ல, அது அவருடன் இணைந்த நிலைகளாக நாம் ஒன்றி வாழும் நிலையில் வரப்பட போகும்போதான் அது நமது என்ற நிலைக்கு வரும். அதுபோன்ற ஒன்றி வாழும் குருவுடன் இணைந்தே வாழும் அந்த பக்குவ நிலைக்குத்தான் இதை உணர்த்துகிறேன் என்று குரு நமது எனது என்று அது பிரித்து காட்டி குருவுடன் என்றுமே நாம் இணைந்து வாழ வேண்டும். உயிர்போட்டத்தில் அழியா ஒளி சீரம் பெறக்கூடிய தகுதியும் துருவ நட்சத்திரம் சப்தரிஷம் எல்லாம் வெளிப்படுத்தும் உணர்வுகளையும் நாம் பெறக்கூடிய தகுதியும் மற்றவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய அந்த உணர்வை ஊட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கே இதை நமது குரு என்று தெளிவாக்குகிறேன் என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள்.
தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க போற வழியில்தான் நாம இங்க வந்திருக்கிறோம். முதல்ல தாத்தா மனிதனா பிறந்தாங்க, தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா மனிதனாக உருவாக்குனாங்க, நம்ம அம்மா அப்பா நம்மளை மனிதனாக உருவாக்குனாங்க. அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த காலையில் இந்த துருவ தியானமும் சப்தரிஷி மண்டலமும் அங்கே இருக்கின்ற இந்த தியானம் முடிஞ்ச உடனே எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து எங்களை காத்தருடைய அந்த அருள்மொழி என்றும் நிலைத்து நின்று எங்களை எப்போதும் எங்களை தீமைகள் அகற்றும் சக்தியாக உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க அறிவு இங்கே இருக்குது, காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் பெற்றாலும் உடல் பெறவங்களும் அங்கே கிடைச்சிடும். நீங்கள் சுத்த சாம்பலில் கிடைச்சா என்ன ஆகும்? இந்த ஆவியின் நான் இதற்கு ஆவியாக மாறும். இது சூரியன் காந்த சக்தி கவர். அப்ப நீங்க இதை கொண்டு போய் சுத்த சாம்பலை போய் கங்கையில் கிடைச்சா என்ன ஆகும்? தண்ணியோட போகும். ஆனா உங்க உடல்ல உடைந்த உணர்வுகள் இங்கே இருக்கின்றது. அவங்க இறந்த பிற்பாடு அவங்க உடல்ல விளைந்த அணுக்கள் எல்லாம் இங்க இருக்கின்றது. அவங்க எந்த சாமி கும்பிட்டாங்களோ, எந்த சாமியாரை பார்த்தாங்களோ, என்ன யார் சொன்ன மந்திரத்தை கேட்டாங்களோ அவங்க கூட பதிவு இருக்கும். நீங்க சாம்பலை சுட்டு போட்டு நம்ம அடுத்தாப்படி வீட்டில் போய் என்ன செய்யறோம்? மாவிளக்கை வச்சு தெய் தீபம் விட்டு விநாயகர் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை செய்து அபிஷேகம் மோட்சத்துக்கு அனுப்புனதாக சாங்கிய சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இப்படி யாரும் மோட்சத்திற்கு அனுப்ப முடியாது. இதன் வழி செய்வோருடைய நிலைகளை வைத்து விட்டு நம்ம எல்லாம் செய்துட்டு வந்துடுவோம். அப்புறம் அம்மாவை சென்னைக்கு என்ன செய்ய இருக்கல, அவங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வச்சு கூப்பிடுவோம். எங்களை எல்லாம் காப்பாத்தினே சோறு வச்சிருவோம், நீங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வச்சுங்க, நினைவு நாளை கொண்டாடுவேன். அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன செய்ய உங்க வீட்டில் இருக்கவங்களும் கூப்பிடுவீங்க. உங்க வீட்டு வாசப்படியில் இருக்க பாருங்க, மண்ணை எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மந்திரவாதிகள் எல்லாம். நீங்க எந்த தெய்வத்தின் மேல் மந்திரத்தை செய்வீர்களோ இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் அதற்கு வேண்டிய முறையில் அந்த கருவை தவித்து இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்க சாப்பாட்டுக்கு இங்க கூப்பிடுவீங்க, உங்க மண்ணை வச்சு என்னைக்கு மந்திரத்தால் வலு கொண்டு, ஏன்னா அவங்க உடல்ல ஏற்கனவே மந்திரத்தை கலந்து கொண்டு வந்த உணர்வு எல்லாம் கலந்துருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியில போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதுக்குண்டான சில வேலைகளை செய்து அவங்க குடும்பத்துல ஏவல் புள்ளி சூன்யம் ஏவலுக்கும் சில இதுகளை மந்திரத்தவன விஷம் போறதுக்கும் என்று இந்த ஆன்மாக்களை பிரித்து கையாள்வார்கள். இப்ப நீங்க மோட்சத்துக்கு எங்க நரகுலோகத்துக்கு தான் திருப்பி அனுப்பிருக்கோம். இப்ப அவங்க உடல்ல போய் கட்டுப்படுத்தி கொஞ்ச நேரங்களை செய்யும், இந்த உயிர் என்ன செய்யும் அவனுக்குள் செய்த பின் அந்த மந்திரம் செய்வனுக்கு தெரியும். அதுதான் இது உடலுக்கு சென்ற பின் இந்த உடலுக்குள் பேயா ஆட்டும், நோயா உருவாக்கும், மீண்டும் அந்த உடலை வீழ்த்தி விட்டு பாம்பா தேளாக பெற இதுக்கு உதவும். இப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த விநாயகர் தத்துவத்தில் கூறியபடி அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான பின் அவன் வழியிலே சென்றவன் இன்றைக்கு துருவ நட்சத்திரம் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றான். நம்ம காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது, நாம் அந்த காலையில் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நமக்குள் பெறுவதற்காக நல்ல வழிகள் எல்லாம் காட்டியுள்ளார்கள். அதன் வழி நான் சொல்றதில்லை. உனக்கு குளிச்சுட்டு வந்த உடனே ரெண்டு தோப்பகரணம் போட்டு அதை போட்டு இதை போட்டு ஏதாவது செய்தான் பார்க்க. ஆகினால் இந்த வழியில் நம் மூதாதைகளை அந்த காலை நேரத்தில் அவங்க ஆன்மாவை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என உணர்வுகள் நமக்குள் உண்டு. நாம் அந்த அருள் சக்தியை பெற்ற பின் இந்த உடல் விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வு அங்கு கிடைக்கப்படுகின்றது. நம்மை காத்தருடைய அறிவு நமக்குள் அதை துணை கொண்டு அவர்களையும் காக்கின்றோம். அவர் ஒளியான பின் உணவின் எண்ணங்கள் துரித நிலையில் செல்லுகின்றது. அந்த உணவின் தன்மையை நாம் உணரும் போது நமக்குள் அறியாத இருளை நீக்குகின்றது, நமக்குள் வாழ்க்கையில் தெரிந்து செயல்படும் சக்தி கொடுக்கின்றது. இதை நான் செய்த வேண்டும். உங்களுக்கு கோடி செல்வமானாலும் சரி, கோடி செல்வத்தை சம்பாதித்து இந்த உடலை நீங்கள் அழகுபடுத்தினாலும் சரி, இந்த உடலை நாம் காப்பா போறதில்லை, நிலைத்திருக்க போறதும் இல்லை, நிலையான உடலும் இல்லை. ஆக நிலையான இல்லாத இந்த உடலுக்கும் நிலையற்ற இந்த உடலின் சொத்துக்கும் நாம் பயன்படுகின்றன. இதை காக்க எவரால், என் பிள்ளையை நான் காப்பேன் என்று எவராலும் உறுதி கூற முடியுமா? செல்வத்தை வைத்த பின் என் பையன் இது உறுதியாக வைத்திருப்பான் என்று எண்ணுகின்றீர்களா? அப்படி வைத்திருந்தாலும் அவன் வேதனைத்தான் உருவாக்கும் நிலை வருகின்றது. அதே சமயத்தில் செல்வத்தை தேடினாலும் பையன் குறும்புத்தனம் பெண்ணான் என்றால் வேதனை உங்களுக்குள் வளர்த்து இப்படி செய்கிறானே என்று வேதனை வளர்த்து உடலை விட்டு சென்ற பின் அவன் உடலுக்குள் சென்று அவனை அழிக்கத்தான் உரிமை தவிர அவனை காக்க முடியாது. இதை போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் மனிதன் விடுபட வேண்டும் என்றும் தத்துவத்தை தெளிவாக கொடுத்தார்கள் ஞானிகள், விநாயகர் தத்துவத்தை. ஆகவே நம்மை சார்ந்தோர் விண்ணுக்கு செல்லும் மனிதன் ஆனப்பின் பிறகில்லா நிலைகள் அடைய ஒரு தேரை இழுக்கிறன் என்றால் ஒருவரால் முடியாது. ஆனால் பலரும் சேர்ந்துதான் அந்த தேரை நாம் இழுக்க வேண்டும். ஆக நாம் பலரும் சேர்த்து இந்த உணர்வின் சக்தியை நமக்கும் நுகர்ந்து தியானத்தால் நம்முடைய மூதாதைகளுடைய ஆன்மாக்களை இதற்கு முன் நாம் செய்ய தவறியதை நாம் இந்த முறைப்படி நாம் செய்தல் வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞான அறிவால் இந்த காற்று மண்டலமே விஷத்தன்மை பறியப்பட்டு அதை நுகர்ந்த நாம் விஷ அணுக்கள் நமக்குள் உருவாக்கப்பட்டு சிந்தித்து செயல்படும் திறன் இழக்கப்பட்டு அசுர உணர்வு கொண்டு நாம் கொடூர செயல்களை செய்யும் தன்மைதான் நம் உடலுக்குள் உருவெற்று வருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்றால் இதன் வழிப்படி நீங்கள் செய்தல் நல்லது. ஏனென்றால் இன்றைய நாள் பூர்ண பௌர்ணமி, இதைப்போல நாம் உயிர் மனிதனாக்கியத்தின் எப்படி பௌர்ணமியாக ஒளியா தெரிகின்றதோ இதைப்போல நாம் அறிந்திடும் அறிவாற்றல் பெற்றவர். அறிந்திட்ட ஒளியின் சரீரமான அரு ஒளியை உங்களுக்குள் பாய்ச்சப்படும் போது நினைவுண்டு நீங்கள் எடுத்திருந்தால் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றும் சக்தியும் அரு ஒளி பெறும் வளர்க்கும் சக்தியும் நீங்கள் பெறுகின்றீர்கள். அந்த நிலை பெறச் செய்வதற்கு எமது குரு காட்டிய அரு ஒளியும் இல்லை நமது குரு. ஏனென்றால் அவர் காட்சி வழியில் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நமது என்று வருகின்றது, இல்லை என்றால் எனது என்ற என் குரு என்றுதான் வருகின்றது. இந்த முறைப்படி அந்த அண்டத்தின் பிண்டத்தில் சேர்த்து உணவின் தன்மை ஒளியானத்தின் இதன் முறைப்படி உங்களை பதிவு செய்தது அதன் வழியிலே சென்றால் இந்த வாழ்க்கையில் இருளை உங்கள் எண்ணத்தால் போக்க முடியும். அருள் வழியின் உணர்வின் தன்மை உண்டு. எமது குரு வழியின் சரீரமாக இருக்கும், அதன் வழிகளில் நான் செல்லப்படும்போது இப்ப நீங்கள் அதை முறைப்படி செய்தால் நமது குரு என்று வருகின்றது. அதன் வழிப்படி இந்த இருளில் நீக்கும் ஒளியின் தன்மையை நாம் பெற்று நாம் ஒளியின் சரீரமாக ஆகுதல் வேண்டும். இனி நமக்கு பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். இந்த உடலும் நமக்குள் கூட வருவதில்லை, நாம் தேடிய செல்வங்களும் நமக்குள் வருவதில்லை. அதே சமயம் நாம் எத்தகைய அழகான உடலை வைத்திருந்தாலும் சிறு வேதனை என்ற உணர்வு வரும்போது நம் அழகை பாழ்படுத்தி விடுகின்றது. பின் அந்த பாழ்படுத்தும் உணர்வுண்டு மனிதன் உருவே இல்லாதபடி கொடூர உணர்வு மிருகங்களின் உடலாக உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். இதிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும்.
கடவுள் என்றும் தெய்வம் என்றும் ஆண்டவன் என்றும் தனித்த சக்தியைத்தான் கடவுள் என்று சொன்னாலே அனைவருமே அப்படித்தான் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் குரு இதிலே தனித்த ஒரு சக்தி, அப்படிப்பட்ட கடவுள் என்ற நிலைகள் எங்கும் கிடையாது. தனித்த சக்தி என்றாலே அதற்கு பொருள் இல்லை. தனித்த சக்தி தான் ஆண்டவன் என்று எண்ணினால் அது மிகவும் பிழையானது என்று தெளிவாக அகஸ்தியன் கண்டுணர்ந்த மெய் உணர்வுகளை ஆதாரமாக வைத்து இந்த மெய் உணர்வுகளை நமக்குள் உணர்த்துகின்றார். நமது உயிர்தான் கடவுளாக ஈசனாக இருக்கிறது, இயக்க சக்தியாக இருக்கிறது என்றாலும் அந்த ஈசன் தான் கடவுள் என்று அதை தனித்தும் கூற முடியாது. ஏனென்றால் அந்த உயிருக்குள் வெப்பம் இருக்கின்றது, காந்தம் இருக்கின்றது, விஷம் இருக்கின்றது. இந்த மூன்று விதமான நிலைகள் இயக்கம்தான் அது காரண பேராக ஈசன் என்று வைத்திருக்கின்றார்களே தவிர நாம் எண்ணுவது போல் ஆண்டவன் என்று ஒரு தனித்த நிலையாக எங்கும் எதிலும் அப்படிப்பட்ட நிலை கிடையாது. ஒன்றுடன் ஒன்று கலந்து அது மீண்டும் ஒன்றுக்குள் ஒன்று ஆகி பலவிதமான இணைப்புகளாக அது மாறக்கூடிய நிலையும் உருவாக்கக்கூடிய நிலையும் வளர்ச்சி அடையக்கூடிய நிலையும் உருப்பெறச் செய்யக்கூடிய சக்தியாகவும் இப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்தால்தான் இத்தனை நிகழ்வுகளும் அது ஏற்படுகிறது தவிர எதுவுமே இல்லாதபடி தனித்த நிலைகள் கொண்டு எதுவும் மாற்றம் அடைய முடியாது, உருவாகவும் முடியாது, உருவாகக்கூடிய பொருளும் வராது, உருவாக்கக்கூடிய திறனும் வராது என்பதைத்தான் அகஸ்தியன் ஆதியிலே அவன் கண்டுநிறந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளான். ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பெயர் உண்மை இது என்று குரு இதிலே நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள். உயிருக்குள் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை அது விஷ்ணு என்றும் அதிலே ஈர்க்கக்கூடிய காந்தம் உருவாவதை லட்சுமி என்றும் இப்படி ஞானிகள் அந்த விஷ்ணுவை சங்கு சக்கரதாரி என்றும் லட்சுமி என்பவள் செல்வத்தை வாரி வழங்குவள் என்றெல்லாம் காரணப்பேரை வைத்து விளக்க உரைகளையும் கொடுக்கின்றார்கள். அது லட்சுமி செல்வத்தை கொடுப்பாள் என்றால் அந்த காந்தம் எதையுமே தனக்குள் கவரக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அப்படி கவரும் பொழுதுதான் ஒரு பொருளாக நாம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலைகளாக அந்த காந்தம் இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொருளை நாம் காண முடியாது. அது கவரக்கூடிய திறன் இல்லை என்றால் ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் சக்தி இல்லை. அதனால்தான் அவ்வாறு அதை காட்டுகின்றார்கள். மேலும் மகாலட்சுமி என்றும் காட்டுகின்றார்கள். அது எதையுமே ஒரு இயக்க சக்தி என்று வந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய காந்தம் எதையுமே தனக்குள் கவரக்கூடிய திறன் இருக்கிறது என்பதைத்தான் மகாலட்சுமி என்று காட்டுகின்றார். அவ்வளவு மகா என்று இருந்தாலும் இன்று தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஞானிகள் கொடுக்கப்பட்ட இந்த பேருண்மைகளை இவர்கள் உருவங்களாக காட்டி அந்த லட்சுமியை வணங்கினால் நம் வீட்டிலே செல்வம் செழிப்பும் இப்படி உடல் இச்சை கொண்டு நம் புறநிலைகளுக்குத்தான் அதை உணர்த்தி அதன் வழிதான் நம் ஆசைகளை வளர்த்து வைத்திருக்கின்றமே தவிர ஞானிகளால் ஒரு அணுவின் இயக்கம் மூன்று விதமான நிலைகள் இயங்குகின்றது. அந்த மூன்று நிலைகள் கொண்டுதான் அந்த இயக்க சக்தியின் துணை கொண்டு மற்றொன்றை கவரப்படப் போகும்போது மனம் அது இணைந்த நிலைகள் பரபிரம்மமாக ஒரு பொருளாக ஒரு திடமாகி உருவாகிறது என்பதை அவள் உருவாக்கக்கூடிய அந்த திறனையும் உருவாக்கிய நிலைகள் கொண்டு நாம் அறியக்கூடிய தன்மையில் நாம் அறிந்து கொள்வதற்கு காரணப்பெயர் வைத்திருந்தாலும் அது எல்லாம் காலத்தால் மறைந்து விட்டது. சங்கு சக்கரதாரி என்று விஷ்ணுவிற்கு நம் உயிருக்குள் அந்த அதனுடைய துடிப்பினால் ஏனென்றால் அந்த இயக்கத்தால் துடிப்பு ஏற்பட போகும்போது ஏற்படும் அந்த வெப்பம் அதனுடைய செயல் என்ன என்பதை சங்கு சக்கரதாரி அந்த வெப்பத்தால் ஈர்க்கக்கூடிய திறன் வரப்பட போகும்போது மற்றொரு உணர்வுகளை நாம் கவந்தம் என்றால் இந்த உயிரிலே பட்டு அந்த உணர்வின் ஒளிகளை என்றால் இப்ப நான் உங்களிடம் உபதேசம் கொடுக்கிறேன் என்று குரு சொல்லி இதை சொல்லப்பட போகும்போது உங்களுடைய செவிகளிலே இது படுகின்றது. செவிகளிலே பட்ட பின் கண்ணுக்கே அந்த நினைவுகள் வருகின்றது. கண்ணிலே இந்த நினைவுகள் உங்களுக்குள் பதிவான பின் அது என்ன என்று உற்று பார்க்கப்பட போகும்போது நான் வெளிப்படுத்தக்கூடிய அலையை கண்ணோடு சேர்ந்த காந்த புலனர் இதை இழுத்து உங்கள் ஆன்மாவாக அது மாற்றுகின்றது. உங்கள் ஆன்மாவில் வந்ததை அந்த அலைகளாக வருவதை உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் லட்சுமி அதை இழுத்து கவர்ந்து சுவாசிக்க செய்கின்றது. அப்ப மூக்கு வழியாக சுவாசிச்சு உயிரிலே படப்போகும்போது அந்த ஒளிகள் எழும்புகின்றது. அது உடல் முழுவதும் நான் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஞானிகள் உணர்வுகளை உங்கள் உடல் முழுவதும் பரவ செய்கின்றது. ஆக இதைத்தான் சங்கு சக்கரதாரி என்று உயிரால் கவரப்பட்ட இந்த உணர்வுகள் உயிரிலே மோதி இந்த உணர்ச்சிகளை நான் எதை சொல்லுகின்றனோ எதை வெளிப்படுத்துகின்றனோ அந்த உணர்ச்சிகளை அந்த ஒளிகளை உங்களுக்குள் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் இதே உணர்ச்சிகளை பரவ செய்கின்றன. அதைத்தான் சங்கு சக்கரதாரி என்று ஞானிகள் இவ்வளவு தூரம் நாம் சுவாசிக்கக்கூடிய நிலைகள் எப்படி நம் உடலாக அது ஒரு பெற காரணமாகிறது என்பதை நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு இதை உணர்த்தினார்கள் என்றால் இதெல்லாம் அகஸ்தியன் ஆதியிலே கண்ட உணர்வுகள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் இருக்கக்கூடிய கோள்கள் சூரியன் நட்சத்திரம் எதுவுமே இல்லாத அகண்ட நிலைகள் வெறும் இருளாக இருந்த அப்படிப்பட்ட அந்த சூனிய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய ஆதி சக்தி இருண்ட நிலை என்று சொல்வதிலே சிறிதளவு அங்கே வெப்பமாகும் பொழுது அந்த வெப்பத்தால் ஆவியின் தன்மை அடைகின்றது. அதாவது நாம் ஒரு வீட்டை நாம் பூட்டி வைத்திருந்தோம் என்றால் அந்த வீட்டிற்குள் எப்படி ஒரு ரொம்ப நாள் ஆகிவிட்டால் அதற்குள் ஒரு வெப்பம் சூழுகின்றதோ அதிலே ஒரு ஆவி நெடி வருகின்றதோ இது போன்றுதான். அகண்ட நிலையில் இருந்தாலும் இதிலே இது போன்று நெடி கலந்த நிலையாக வரப்படுமோ இது பழமை. பழமை என்றால் பழைய பொருள் என்றால் எப்படி அதற்கு விஷம் என்று சொல்லுகின்றோமோ அப்படிப்பட்ட விஷம் உருவான பின் மற்ற விஷமற்ற நிலைகள் அது தாக்கப்பட போகும்போது அந்த வெப்பத்தால் தாக்கப்பட போகும்போது நகர்ந்து ஓடக்கூடிய திறன் வருகின்றது. நகரும் பொழுதுதான் காந்தமாகின்றது. காந்தத்தால் மற்ற பொருளை தனக்குள் இழுத்து கவரும் சக்தியாக வருகின்றது. ஏன்னா அது ஒன்றுடன் ஒன்று தாக்கிய பின் அது நகர்ந்து ஓடுகின்றது. அதன் தன்னை கொண்டுதான் லட்சுமி என்ற நிலையாக அது கவரக்கூடிய திறனாக மற்றொன்றை இணைத்து உருவாக்கக்கூடிய சக்தியாக வரப்படும் பரபிரம்மம். ஆனா அதற்குள் ஞானம் மற்ற உணர்வை கவர்ந்த பின் அதை சரஸ்வதி என்று பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி என்றும் காட்டுகின்றார்கள். அந்த சரஸ்வதி என்பவள் கற்றுக் கொடுக்கக்கூடியவள் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த மனம் பெரிதொன்றுக்குள் ஊடுருவப்பட போகும்போது அந்த உணர்வின் இயக்க சக்தியாக அந்த உணர்வை உள் நின்று அது உணர்த்தி காட்டுகின்றது, உணர்ச்சிகளை ஊட்டுகிறது என்பதை இதை ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர்களை காரண காரியத்திற்காக அது சூட்டப்பட்டு இதன் உண்மைகளை நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஞானிகளால் அக்காலங்கள் கொடுக்கப்பட்டது, அகஸ்தியனால் உணர்த்தப்பட்டது. அது இதையெல்லாம் ஒரு அணுவின் இயக்கங்களையும் அகண்ட நிலையில் உருவானதையும் இப்படி இதெல்லாம் உருப்பெற்றாலும் இதில் ஒரு சக்தி தான் இதையெல்லாம் செயல்படுத்துகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மிகவும் பிழையானது என்பதை குரு இதிலே உணர்த்தி ஒரு அணுவின் இயக்கத்திற்குள் இத்தனையும் சேர்ந்தாதான் அது இயக்கம் வருகின்றது, பொருளாகவும் உருவாக்குகின்றது, அது திடமாகி மீண்டும் அதற்குள் பல நிலையை உருவாக்குகிறது. ஆக ஒன்றுடன் ஒன்று இணையப்பட போகும்போதுதான் இத்தனை இயக்கங்களும் நடக்கின்றது. அது இயற்கையினுடைய நீதிகள் இப்படித்தான் இருக்கிறது என்று ஞானிகள் சொன்னதை நாம் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இதை உணர்த்துகின்றார்கள்.
நாம் ஓம் ஈஸ்வரா என்று எண்ணும்போதெல்லாம் நமது உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும். ஈசன் என்ற நிலைகளில் தனித்து எங்கும் இல்லை, ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்றின் உணர்வுடன் கலக்கப்படும் போதுதான் ஒன்றின் உணர்வுகள் மாறுகின்றது, வளர்கின்றது, உருவாகின்றது, உருவெறுகின்றது. அதாவது நம் உயிர் ஈசன் என்றாலும் நம் உயிரின் இயக்கத்துக்குள் மூன்று வித நிலைகள் செயல்படுகின்றது. நமது உயிரின் துடிப்பால் ஏற்படும் நிலை வெப்பம் விஷ்ணு, துடிப்பினால் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆக லட்சுமி என்றால் செல்வம் செல்வா எல்லாம் கொடுக்கும் என்று நாம் எண்ணுகின்றோம். எதையெல்லாம் எடுக்கின்றதோ நாம் நினைக்கின்றோமோ அவை அனைத்தையும் தன்னிடம் இணைத்து உருவாக்கும் என்று பொருள்படும்படிதான் நம் உயிரின் இயக்கத்துக்குள் ஏற்படும் காந்தத்தை லட்சுமி என்றும் மகாலட்சுமி என்றும் சொல்வார்கள். மகா என்றால் எதனையுமே அது சுவாசிக்கும் போது அதை தன்னுடன் நினைத்து அதன் நிலை எதுவோ அதுவாக அது உருவாக்கும் என்று பொருள். அதே சமயத்தில் விஷ்ணு என்று சொல்வார்கள். அதை உருவம் அமைத்து அரூப நிலைகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையும் தெளிவாக காட்டியுள்ளார்கள். அதாவது லட்சுமியை போட்டு செல்வங்களை கொட்டுவதாக செல்வத்தை எண்ணி வணங்குவோர் பலர் உண்டு. மகாவிஷ்ணுவை வளர்ந்தாக்க வணங்கினால் அவன் சர்வ செல்வத்தையும் கொடுப்பான் என்று எண்ணங்கள் உண்டு. அவனுக்கு சங்கு சக்கரதாரி என்று காரணப்பேர் வைத்துள்ளார். இதுக்கு நம் உயிருக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் அவன் சங்கு சக்கரம். சங்கு என்றால் ஒளி. இப்போ நான் சொல்லக்கூடிய உணர்வை உங்க செவி அந்த உணர்வும் ஒளி எழுப்பிய பின் கண்கள் உற்று நோக்கி நான் சொல்லும் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி உணர்வு அலைகளாக வெளிவருவதை கவர்ந்து உங்கள் ஆன்மாவாக மாற்றுகின்றது. உங்கள் உடலுடன் அணுகி வரும்போது இந்த உணர்வின் மனத்தை உயிர் நுகர்கின்றது. எது காந்தம் அது லட்சுமியாகின்றது. அது நுகர்ந்த பின் உயிரிழப்பட்ட பின் உணர்வு ஒளி ஏற்படுகின்றது. நாம் சொல்லுவதை உங்கள் உள்ளவருக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது தான் சங்கு சக்கரம். இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சுழந்து வருகின்றது. சூரியனை லட்சுமி நாராயணா என்று காரணப்பேரை வைக்கின்றார். அதாவது ஆதி சக்தி என்ற நிலைகளில் அன்று அகசியன் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் இயக்கத்தை தெளிவாக கூறியுள்ளார். அகண்ட அண்டம் பேரண்டமாக இருப்பினும் நம்மை போன்று ஆதியில் அண்டத்தில் நம்மளை போன்று சூரியனோ மற்ற கோள்களோ எதுவும் கிடையாது. அது இல்லாத காலங்களில் அகண்ட அறத்தியின் இருள்தான் உண்டு. ஒரு பொருளை காண வேண்டும் என்றாலும் முடியாது. ஆகவே அவ்வாறு இருந்த அகண்ட அண்டத்தில் சிறிது வெப்பம் உண்டாகின்றது. வெப்பத்தினால் ஆவியின் தன்மை உருவாகும் தன்மை வருகின்றது. ஆவியின் தன்மை உருவாகப்படும் போது நாளடைவில் வரப்படும் போது பழமையாகின்றது. நாளடைவில் வரப்படும் போது அது விஷமாக மாறுகின்றது. இந்த பேரண்டம் இவ்வாறுதான் உருவானது என்ற நிலையை தெளிவாக காட்டி அவன் வரிசையில் இப்போ அடுத்து அடுத்து வரும் சிறிதளவு விஷமற்ற நிலைகள் ஆவியாக பெற உருவாகி வரப்படும் போது முதலிலே உருவான இந்த விஷத்தின் தன்மை தாக்கிய பின் இந்த வெப்பத்துடன் இது தாக்கியவுடன் உடனே அதனுடைய வேக துடிப்புகள் நகர்ந்து ஓடும் சக்தி வருகின்றது. இப்போ ஒரு நெருப்பில் ஒரு பொருளை போட்டால் அதனின் சக்தியை எடுத்து மனமாக வீசத் தொடங்கும். இதை போன்று தனக்குள் கவர்ந்து கொண்ட இசக்தி அது மோதியவுடனே மீண்டும் வெப்பமாகி நகர்ந்து ஓடுகின்றது. அப்போ ஓடும்போது வெப்பம் பராசக்தி என்றும் ஆறிலே உருவான இயக்கம் காந்தம் லட்சுமி என்றும் ஆதி சக்தி விஷம் என்றும் ஒரு இயக்க சக்தியின் மூலமாக இருப்பது விஷமே. ஆகவே தான் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி விஷமும் காந்தமும் வெப்பமும் இந்த மூன்றும் சேர்த்து ஒரு அணுவாகின்றது. இப்படி மூன்று சக்தி ஆதி சக்தி ஆதி லட்சுமி, ஆதி பராசக்தி. ஆனால் நெருப்பு சர்வத்தையும் உருவாக்கும் என்று கருணைப்பேரை வைத்து தெளிவாக கூறப்பட்டது. ஆனால் இவை போல அடுத்தடுத்து புதிதாக வெப்பத்தால் உருவாகும் சக்திகள் இந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைத்து ஒரு அணுத்தன்மை அடைகின்றது. அவ்வாறு அணுத்தன்மை அடைவதற்கான பரபிரம்மம், அதாவது ஒரு உருவத்தின் நிலை அடைகின்றது. முதல் ஆதியின் சுடரில் இருக்கின்றது. காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைக்கப்படும் போது பிரம்மம் உருவருகின்றது என்று பொருள். ஆகவே அது பரபிரம்மம் என்று காரணம் தெரிவிக்கின்றார். இப்ப இந்த மூன்று சக்தியை காந்தம் கவர்ந்து இதன் உணர்வை தன்னுடன் இணைத்துக் கொண்டால் எத்தகைய மனத்தை கொண்டதாக இருந்ததோ அதன் மனத்தின் தன்மையாக இந்த அணு இயங்கும். அதனால்தான் அந்த மனத்தை ஞானம் என்றும், அது சரஸ்வதி என்றும், அது கற்பிக்கும் என்றும் காரணம் தெரிவிக்கின்றார். ஒரு விஷத்தின் தன்மை அது நுகர்ந்து கொண்டால், ஏற்கனவே விஷம் உண்டு, இதைப்போல் ஒரு விஷத்தின் தன்மை தனக்குள் கவர்ந்து கொண்டால், விஷத்தின் உணர்ச்சி தனக்குள் ஊற்றி அது மயக்கத்தை உருவாக்கி மயக்க நிலை என்ற நிலையும் உருவாக்கும். அப்ப அந்த ஞானத்தை இது உருவாக்கும். ஆகினால் சரஸ்வதி என்றும், யாருடைய மனைவி? பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. ஞானம் ஆரம்பம் முதலே இது எவ்வாறு உலகம் இயக்கியது, கடவுள் என்ற தனித்தன்மை எங்கே இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் ஒருவன் என்று சொல்வது எவ்வளவு பிழையான சொல்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் ஒருவனே இருக்கின்றான், அவனே அனைத்தும் காற்றுகின்றான் என்றால், நமக்குள் இருக்கும் உயிரே அவன் ஒருவன் என்றும், அந்த ஒருவன் என்று தனித்து சொல்வதற்கும் இல்லை. இயக்கத்திற்கு பேர் காரணப்பேர் ஈசன் என்றும், இயக்கத்தால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் காரணத்தை வைத்து அழைக்கின்றனர் ஞானியர்கள். அவர்கள் கூறியதெல்லாம் பழையா? இன்று மனிதன் வயிற்றுக்காக பல பேர்களை வைத்து இவன் இதை செய்வான், அதை செய்வான், இதை செய்வான் என்று ஆசைகளை ஊட்டி மனித உடலுக்கு இச்சையை ஆசையை உருவாக்கி அதன் வழியில் இவன் பழைப்பை தேடும் நிலையில் வந்தது கடவுளா? சற்று சிந்தித்து பாருங்க.
தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் ஒரு அணுவினுடைய இயக்கங்களை பற்றி குரு இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். ஏனென்றால் கிராமங்களிலோ அல்லது ஆதியிலே அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் படிப்பறிவே இல்லை என்றாலும், அக்காலங்களில் அந்த பெரியவர்கள் சான்றோர்கள் என்று இராமாயண காவியங்களையும் மகாபாரத காவியங்களையும் இப்படி ஒருவருக்கொருவர் சொல்லாக அது பதிவு செய்து செவிவெளி கேட்டு பதிவாக்கி கொண்ட உணர்வுகள், படிப்பறிவில்லாத சாதாரண மக்களும் அதை பதிவு செய்து அந்த உணர்வுகளை கவர்ந்து அவர்களுக்குள் அந்த உணர்வுகளை விளைய வைத்த பின் அவர்களுக்கு அது எதுவுமே தெரியவில்லை என்றாலும், நுகர்ந்த உணர்வுக்கு அப்ப காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் அவர்கள் அந்த தத்துவங்களை வெளிப்படுத்திய அந்த மூலக்கூறுகளை அறிந்து அவர்களும் பல விளக்கங்களை அறிந்து கொண்டும் அவர்களும் அந்த உயர்ந்த பண்பு கொண்ட வாழ்க்கையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டும் நிலையாக எல்லாம் அன்று செயல்பட்டார்கள். ஆனால் இன்று படித்து ராமாயணத்தையோ மற்றையோ சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய கல்வி அறிவின் துணை கொண்டு எத்தனை வியாக்கியானங்களையும் மற்ற நிலைகளையும் கொடுத்தாலும் மூலத்தை அறியும் நிலைகள் இல்லாதே அவர் வெளிப்படுத்துகின்றார்கள். அது இது போன்றுதான், நானும் படிப்பு அறிவு இல்லாதவன் தான். இப்ப நான் சொல்லக்கூடிய உணர்வு அகஸ்தியன் கண்ட ஆதியிலே அணுவின் இயக்கங்கள், அதனுடைய செயல்கள், அதனுடைய உருமாற்றங்கள், அது உருவாக்கக்கூடிய சக்திகளும் இயக்கத்தினுடைய தன்மைகளையும், அது எப்படியெல்லாம் மாற்றம் அடைகின்றது, எப்படியெல்லாம் உருமாற செய்கின்றது, அதனுடைய செயலாக்கங்கள் எப்படி என்பதை உங்களுக்கு இதை வெளிப்படுத்தினாலும் சாமி சொல்வது அர்த்தமாகவில்லை, புரியவில்லை என்று விட்டுவிடாது. இந்த உணர்வுகளை நீங்கள் பதிவு செய்தால் எப்படி அந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் அக்காலங்களில் இதை பதிவு செய்த நிலையில் கொண்டு அவருடைய விளக்க உரைகளை நுண்ணிய நிலைகளை கூட அவர்கள் வெளிப்படுத்தினால், இதே போன்று உங்களுக்குள் இந்த பதிவான வித்து சாமி சொல்லது எங்களுக்குள் அர்த்தமாக வேண்டும், அது தெரிய வேண்டும், அகசியம் கண்ட அந்த பேருண்மைகளை உணர வேண்டும், துருவ நட்சத்திரம் சப்தரிசி மண்டலங்கள் எப்படி இயங்குகின்றது, எப்படி அது உருவாக இந்த ஒளியின் தன்மையாக சுழன்று கொண்டுள்ளது என்று நினைவாற்றல் நீங்கள் செலுத்தினால் இது அத்தனை உண்மைகளையும் நீங்களும் அறியும். அந்த சிந்தனைகள் ஞானமாக உங்களுக்குள் வரும். அந்த உயிருடன் ஒன்றி வாழும் நிலைகளை ஒளியின் தன்மையாக உங்களுக்குள் வளர்க்க முடியும். ஏனென்றால் இது ஒரு ஞானம், அதற்குண்டான உருவங்களாக சரஸ்வதி என்று காட்டுகின்றார்கள். அது சரஸ்வதி கையிலே ஒரு வீணையும் கொடுக்கின்றார்கள். ஆனால் இப்படி ஆதியிலே வெப்பம், காந்தம், விஷம் என்றாலும் நான்காவதாக பெரிய ஒரு மனத்தை அது கவரப்பட போம்போதான் அந்த மனம் இந்த உணர்வின் இயக்கமாக அந்த வீணையில் எப்படி சுருதிகள் எழும்புகின்றதோ கவர்ந்து கொண்ட மனத்தை அதனுடைய உணர்ச்சியாக எத்தனை வகைகள் அது வெளிப்படுத்துகின்றது. என்றால் நாம் ஒரு வீணையை வாசிக்கப்பட போகும்போது அது இணைந்து சேர்ந்து ஒரே சுருதியாக வந்தோ அதை நாம் கேட்டால் நமக்குள் அந்த இனிமை கலந்து நம் உடலையும் நம் தலையும் அது அசைக்க செய்கின்றது. மகிழ்ச்சியூட்டும் உணர்வாகவும் வருகின்றது. ஆனால் அதில் சிறிது சுருதி பேதங்கள் ஆகிவிட்டால் உடனே நமக்குள் எண்ணங்கள், உணர்வுகள் மாற்றங்களாகி அந்த பேதங்களால் நமக்கு வெறுப்பே வருகின்றது. ஏனென்றால் இதற்கு காரணம் அந்த வெளிப்படக்கூடிய அந்த ஒளி நமது செவிவெளிப்பட்டு உயிரில் உந்தப்பட போகும்போது அந்த இணைந்த நிலைகள் வராது, விகாரமாகப்பட போகும்போது அந்த வெறுப்புகள் வருகின்றது. ஏனென்றால் இதெல்லாம் ஞானிகள் அக்காலங்களில் வேத காலங்கள் என்ற நிலையில் அணுவிற்குள் எப்படி மாற்றங்கள் அடைகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக ரிக் சாம அதர்வன யஜூர் என்று உணர்த்தி உள்ளார்கள். பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒரு கசப்பினுடைய சக்தியும் ஒரு துவர்ப்பினுடைய சக்தியும் ஒரு விஷத்தினுடைய சக்தியும் எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்றுமே தனித்தனி வாய்ந்ததுதான். ஆனாலும் இந்த கசப்பினுடைய உணர்வை சுவாசித்தம் என்றால் ஓய், ஆனால் அதுவே ஒரு ரோஜாப்பினுடைய மனத்தை அந்த நறுமணமான உணர்வை நுகர்ந்தம் என்றால் ஆஹாஹா என்று வருகின்றது. ஆனால் ஒரு விஷமான உணவின் சத்தை நுகர்ந்தம் என்றால் உச் உச் என்று நாம் அந்த ஒளிகளை எழுப்புகின்றோம். ஆனால் இது தனித்தனியாக ஒன்று கொண்டு ஏற்காத நிலை இருந்தாலும் கசப்பின் தன்மை, அந்த துவர்ப்பின் தன்மையை அருகிலே சந்திக்கப்பட போகும்போது அது அஞ்சி ஓடுகின்றது. ஓடினாலும் விஷத்தினுடைய தாக்குதல் அது அந்த பாதையிலே வரப்பட போகும்போது அதிலே மோதி சுழல்கின்றது. அது இங்கே இசைகள் மாறுகின்றது. இப்பொழுது சொன்ன மாதிரி நறுமணமானதை சுவாசித்தம் என்றால் ஆகா என்று சொன்னாலும் ஒரு கசப்பான உணர்வில் நுகர்ந்தம் என்றால் ஓய். இந்த இசைகள் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் சந்தர்ப்பவசத்தால் இது இரண்டும் கலக்கப்பட போகும்போது சாம அந்த இசைகள் அது ஒன்று கொண்டு தனித்தனியாக அது இயக்க சக்தியாக இருந்தால் சந்தர்ப்பவசத்தால் ஒன்றும் இன்னொன்றும் கலக்கப்பட்டு அந்த விஷயத்துடன் உச்சுச்சி என்ற நிலையில் இணைக்கப்பட போகும்போது அது மூன்றுமே அதன் அதன் இயல்புகளை அங்கே இழக்கப்படுகின்றது. அப்படி இழந்தாலும் அதைத்தான் அதர்வனை என்று காரண பெயர் வைத்து அதை உணர்த்துகின்றால் இழந்த நிலையில் கொண்டு மூன்றுமே அது ஒன்று கொண்டு இணைந்து அந்த விஷயத்தினுடைய சுழற்சியால் பின்னாடி வருவதையும் அதற்கு அடுத்து வருவதையும் இழுத்து புதுவிதமான மாற்றங்கள் ஆகின்றது. அதைத்தான் அணுவினுடைய மாற்றம். அதே சமயத்தில் கசப்பு, துவர்ப்பு, விஷம் என்று இருந்தாலும் இந்த மூன்றினுடைய சத்தை எடுத்து புதிதாக ஒன்றாக உரு மாறுகின்றது. அந்த உரு மாறிய பின் அதனுடைய செயலாக்கங்கள் எவ்வாறு என்னால் இப்படி ஆதியிலே உருவான நிலைகள் கொண்டு ஏராளமான அணுக்களுடைய மாற்றங்கள் வருகின்றது. இப்படி மாற்றங்கள் ஆகி பூமியினுடைய ஈர்ப்பிலே அது சிக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று கலந்து மோதி வெப்பத்தால் ஆவியாக மாறினாலும் எடை கூடியது ஒரு திடமாகின்றது. இப்படி ஆவியாக கவர்ந்து வெளிப்பட்ட நிலைகள் தான் மேகங்களாக மாறுகின்றது. அதற்குள் எதிர்மறையான உணர்வுகள் மோதிய பின் அது நீராக மாறுகின்றது. ஆனாலும் திடமாக உறைந்தது மீண்டும் அது ஒரு பிரம்மமாக உருப்பெறக்கூடிய சக்தியாக ஒரு பொருளாக உருவாகின்றது. முதல்ல இருக்கக்கூடிய பொருள்களுடைய மாற்றங்களாகி புதுவிதமான பொருளாக வருகின்றது. அது இங்கே தனித்த சக்தி கடவுள் என்று இதை யார் உருவாக்கினார்கள், இப்படி உருவாக்கியதற்கு காரணம் இது யாராவது ஒன்றை தனித்த சக்தியாக சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஆக கடவுள் என்று இது தனி ஒருவன் இவன் தான் இதையெல்லாம் உருவாக்குகிறான் என்று சொன்னால் அது எப்படி உண்மையாக முடியும். ஆக இதைத்தான் ஞானிகள் இதையெல்லாம் தெளிவாக அவர்கள் கண்டறிந்து சாதாரண மக்களுக்கும் புரியும் வண்ணம் வேதங்கள் என்று கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் அது ஏதோ பண்டிதர்களுக்கும் படித்த விற்பனர்களுக்கும் வேதங்கள் கரைத்து குடித்தவர்களுக்கு தான் இது அர்த்தமாக சாதாரண மக்களுக்கு இது புரியாது என்று நமக்குள் இந்த உண்மைகளை அறியக்கூடாது. பக்தி என்றும் சரணாகி தத்துவம் என்றும் தான் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது சொன்ன மாதிரி நாம் ஆயிரம் நல்ல சிந்தனைகளோடு இருந்தாலும் ஒரு விஷமான உணர்வு நமக்குள் தாக்கப்பட்டு விட்டால் உடனே நம்முடைய சிந்தனைகள் என்ன ஆகின்றது, ஐயையோ என்று நம்முடைய உணர்வு துடிப்பின் நிலையாகி நாம் நல்ல சிந்தனைகள் இழக்கப்பட்டு நம்மை காக்க வேண்டும் என்ற உணர்வு கூட இழந்து நம்மை அறியாது. நாம் சிந்தனையற்ற நிலைகளாக, அழித்திடும் நிலையாக அல்லது தன்னையே அழிக்கும் நிலையாகத்தான் இந்த உணவின் இயக்கங்கள் வருகின்றன. இது போன்ற நிலையெல்லாம் விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் இதை உணர்த்துகின்றேன். இன்றைய காலம் விஞ்ஞானத்தினுடைய விஷத்தன்மைகள் அதிகமாக அவர்கள் பரவிய கதிரியக்கங்கள் சூரியனுக்களும் சரி பிரபஞ்சத்திலும் சரி எல்லா கோள்களும் கலந்து இப்படி சொன்ன அணுக்களுடைய மாற்றங்கள் எப்படி ஆகின்றோ இது மாற்றங்களாகி அதனால் கடும் விளைவுகள் ஏற்பட்டு நாம் மனித உணர்வுகளையே சிந்தனையால் இழக்கக்கூடிய தன்மைகளாகவும் அதனால் புது புது நோய்களும் உருப்பெற்று மனிதனுடைய இந்த மனித சமுதாயமே அழியக்கூடிய நிலைகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த நிலைகள் வந்துவிட்டது. இதில் இருந்தெல்லாம் தப்ப வேண்டும் என்றால் ஞானிகள் கொடுத்த அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் அவசியம் வளர்த்தி ஆக வேண்டும். அது இதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒரு மந்திர தந்திரம் தெரிந்தவர்களோ அல்லது நான் தான் கடவுளை வசியம் பண்ணி வைத்திருக்கின்றேன், இதை செய்தால் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு அந்த கடவுள் வந்து இதை செய்வான், அந்த ஆண்டவன் வந்து இதை செய்வான் என்று இப்படி அவர் சொல்லக்கூடிய நிலைகளை சென்றால், அதன் வழி சென்றால் இது கிடைக்கும் எது கிடைக்கும் என்று ஆசாபாசத்துடன் சென்றால் அவர்களுக்குள் மீண்டும் அடிமையாகும் நிலைகள் தான் உருவாகும். அவர் நம்மை நாம் அறிய முடியாது, இயற்கையினுடைய இயக்கங்களையும் அறிய முடியாது. மனிதன் முழுமை அடைந்து இந்த உடலுக்கு பின் அழியாத நிலைகள் கொண்ட ஞானிகள் மகரிஷி வாழும் இடத்திற்கும் செல்ல முடியாது. ஆனாலும் இப்படி மந்திர தந்திரங்கள் செய்வோருடைய நிலையும் இதுதான். அவர்களும் மீண்டும் இதே போன்று உணர்வுகளை மந்திர தந்திரங்களை வளர்த்துக் கொண்டாலும் மீண்டும் முன்னோர்களுக்கு அடிமையாகும் நிலைகள் தான் உருவாகும். தவிர முழுமையடையும் நிலைகள் இல்லை. கடவுள் என்ற தனித்த நிலைகள் எங்கும் எதுவும் இல்லை. நாம் உயிரோடு ஒன்றிய நிலைகளாக அந்த மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய ஒளியாக்கும் அந்த உணர்வுகளை வளர்த்துக் கொண்டு அந்த ஒளியுடன் ஒளியாக பண்ணா வளர்ச்சியை நாம் மனிதனுக்கு அடுத்த நிலை அடையும். இந்த உடலுக்கு பின்னர் இங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையத்தை நாம் உணர வேண்டுமே தவிர இன்றைய ஆசாபாசங்களுக்கும் இந்த உடலை காக்கும் நிலைகளுக்கோ சொத்தை காக்கும் நிலைகளுக்கோ இதில் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைக்கோ இந்த உடல் சார்ந்த நிலைகளுக்கு இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பில் சிக்கும் நிலையில் வந்தால் இந்த விஞ்ஞான விஷத்தால் இந்த உலக மாற்றம் ஏற்படும் நிலை வரப்பட போகும்போது நம்மை நாம் உணர முடியாதபடி விஷத்தன்மை கொண்ட மீண்டும் தேலாகவோ பாம்பாகவோ புழு பூச்சியாக மாறக்கூடிய நிலைகள் தான் வருகின்றது. ஆகவே இதிலிருந்து குறுக்காட்டி வழி இது மீள வேண்டும் என்பதற்கு அந்த ஞானிகளால் வெளிப்படுத்தப்பட்ட பேருண்மைகளை உணர்த்துகிறேன் என்று குரு இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
வெப்பம் காந்தம் விஷம் அதனுடன் கவர்ந்து கொண்ட மனத்தின் தன்மை தனக்குள் நுகர்ந்து கொண்டு அலைகளாக சென்றால் அதன் உணர்ச்சிகளை அதன் ஞானப்படி அது இயக்க செய்யும். இப்போ ஒரு செடியில் வரும் சத்தினை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் பரபிரம்மன் என்று அதற்கு காரண பேர். இந்த ரோஜாப்பின் மனத்தை அது கவர்ந்து கொண்டால் அந்த மனத்தில் தன்னுடன் இணைக்கப்படும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த மனத்தின் ஞானமாக நம்மை இயக்கும். ஆனால் சரஸ்வதி கையில என்ன ஆயுதத்தை கொடுத்துள்ளார்கள்? வீணை. ஒவ்வொரு சுருதிகளும் ஒவ்வொரு நிலைகள் கொள்ளுகின்றது. அந்த வீணையை சேர்ந்து இசையாக இணைந்து வாழும்படி இசைத்தால் நாம் மகிழ்ச்சி கொண்டு அதை அத்தலையிலே ஆட்டச் செய்கின்றது. அந்த வீணையை வாசிக்கும் போது சுருதி மாறிவிட்டால் உடனே நம்மளுக்கு வெறுப்பாகின்றது. இதை போன்றுதான் அணுத்தன்மைகள் தான் கவர்ந்து கொண்ட உணவின் சக்தி தனக்குள் எடுத்து அணுக்களாக வரும்போது மற்றொன்றை இப்போது ஒரு கசப்பின் உணர்வை கவர்ந்து கொண்டால் ஒரு கசப்பற்ற நல்ல மனத்தின் இன்னொரு அணு நுகர்ந்து கொண்டால் இதை கண்டபின் அந்த நறுமணம் கொண்ட நிலையை கசப்பை கண்டு அஞ்சி ஓடும், இதனுடன் அணுகாது. அவ்வாறு அணுகாமல் செல்லப்படும் போது இதனுடைய அழுத்தத்தால் இதை போல ஒரு விஷம் கொண்ட அணுவின் தன்மை இருந்தால் அதில் மோதிவிடும். மோதினால் தாங்காது, சுழலும் தன்மை அடைகின்றது. சுழலும் தன்மை அடைந்தபின் எதை கண்டு அஞ்சு ஓடிது இதையும் இழுத்து தன்னுடன் சேர்த்து ஒன்றெண்டரை கலந்து விடுகின்றது. இதுதான் வேதங்கள் கூறுகின்றது. ஒரு பொருளின் தன்மை ஆதியிலே அது கவர்ந்து கொண்ட மனம் சாம இசை. அது தன் இசைக்கொப்பின் இசை கண்டு இன்னொரு இசையின் தன்மை கண்டு அஞ்சு ஓடுகின்றது. அது மற்றொன்றோட மோதிய பின் உணர்வின் தன்மை சுழற்சியாகி இதையும் ஈர்த்து தன்னுடன் இணைத்துக் கொண்டான் அதரன. ஆக இந்த மூன்று இசைகளும் நறுமணம் கொண்டது, கசப்பு கொண்டது, ஒரு விஷத்தின் தன்மை கொள்ளும் போது நம்ம அரிக்குது என்று சொல்வோம். நல்ல நறுமணத்தை நாம் நுகர்ந்தால் ஆகாக அன்போம். ஆனால் இதற்கு பேர் இசை. ஆனால் கசப்பின் தன்மை நுகர்ந்தால் வாய் வாயில நுகர்ந்தால் நிச்சு வாங்கி ஓய். இங்கே விஷத்தின் கண்டா அகஹ, நறுமணத்தை கொண்டா ஆகா, அது ஆகா ஓஹ, இது ஓய்வோன்னு வரும். இது என்ன செய்யுது? இப்படியெல்லாம் பல இசைகள் சேர்த்து ஒன்றாக இணைந்த பின் அந்த அணுவின் தன்மை அடைந்து விட்டால் ஒரு தன்மையின் அதர்வன மூன்று செயல்களும் இழந்துவிட்டு அதை ஒரு மனதாக அது இயக்கத் தொடங்கி விடுகின்றது. கசப்பும் அல்லாது, துவர்ப்பும் அல்லாது, நறுமணம் அல்லாது, அதே சமயத்தில் அரிப்பின் தன்மை இல்லாது மூன்றும் தன் தன் செயலை இழந்து விடுகின்றது. இதற்கு பேர் அதர்வன என்று காரணத்தெருவை அழைத்து அழைக்கும். அணுக்களின் மாற்றமும் அணுக்களின் உருமாற்றமும் அணுக்களின் செயலாக்கங்கள் என்ற நிலைகளில் தெளிவாக்குகின்றது சாஸ்திரங்கள். இப்படி உருப்பெற்ற நிலைதான் ஒவ்வொன்றும் காந்தம் தனக்குள் இழுத்து ஒவ்வொன்றாக தனக்குள் இணைத்து மோதலில் ஏற்படும் ஒவ்வொரு சத்தும் தனக்குள் ஏற்படும் போது மோதலால் ஆவியாக மாறி எடையற்ற நிலையை மாறுகின்றது. ஒரு பொருளின் சத்து தனக்குள் இணைத்த பின் எடை கொண்ட நிலை உருவாகின்றது. இப்படி ஒன்றின் வலுகொண்டும் மற்றொன்றை வலுவை கண்டு அஞ்சி ஓடுவதும் இதை காட்டிலும் விஷம் கொண்டது மோது உருவுகள் மாற்றமாகி அணுக்களின் இயக்க சக்தியில் ஏராளமான உணர்வுகள் மாறுகின்றது. இதிலே மோதலில் ஏற்பட்ட மோதலில் ஆவியின் தன்மை அடைந்தது மேகங்களாக, அதன் உணர்வின் தன்மை மோதல் ஆகும்போது விஷமாகின்றது. நாளடைவில் விஷமற்ற நிலைகள் உருவாவதே இதை தாக்கும் போது வெப்பமாகின்ற ஈர்ப்பும் காந்தமாகின்ற இப்படித்தான் உருவானது. இதிலே கடவுள் தனித்து எங்கே இருக்கின்றான் சற்று சிந்தித்து பாருங்கள். வேதங்கள் இதை தெளிவாக கூறுகின்றது. நீங்க படிப்பில்லாம இருக்கலாம். இதை தெரிந்து கொண்டால் உலகம் எப்படி என்று தெரியப்படும் போது உலகில் உருவான உணர்வும் மனிதனாக நம்மை எப்படி உருவாக்கினது இந்த உணர்வுகள் என்ற நிலையும் அறிந்து கொள்ள இது உதவும். என்றால் படிக்கவில்லை என்று நீங்க சிந்திக்க வேண்டாம். படிக்கவில்லை என்று ராமாயணமோ காவியமோ இரவுகளில் பனிக்காலங்களில் இதை ராமாயணத்தில் சொல்வார்கள். விடிய விடிய உட்கார்ந்து கேட்பார்கள். மகாபாரதத்தை பற்றி சொல்வார்கள். படிப்பு இல்லாதவர்கள் கேட்ட பின் மனதில் பதிவைத்துக் கொண்டு திருப்பி சொல்வார்கள். ஆனால் ராமாயண காவியத்தை படித்தவர் ஒன்று தெரிந்திருந்தாலும் அதை கேட்டவர் அதற்கு தக்கவார்கள். அக்காலங்களில் இந்த உணர்வை தெளிவாக்கும் நிலை கூட வந்து உள்ளது. ஆகினால் நீங்கள் சாமி சொல்வதை புரியவில்லை என்று விழித்து விடாது. இது அறிய வேண்டும் என்று ஆற்றலுடன் நோக்கத்துடன் உணர்வினை பதிவு செய்து கொண்டால் இந்த நினைவின் ஆற்றலை உங்களை அறிய செய்கின்றது. மனிதனாக எவ்வாறு உருவான இந்த உணர்ச்சியை தூண்டச் செய்கின்றது. மனிதனான பின் இன்று உணர்வும் ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இருக்கும் துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலங்களும் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை அறிய வல்லமை பெறுகின்றது. அந்த உணர்வை நுகர்ந்தால் நமக்கு உருமாற்றத்தையும் இனி தெரிவியல்லா நிலைகளை அடையும் மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து அந்த நிலை அடைய வேண்டும் என்பதற்கு இதை பதிவு செய்கின்றேன். என்றும் தெரவியல்லா நிலைகள் அடைதல் வேண்டும். இந்த உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலைத்திட வேண்டும் என்பதற்கு இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகவே நமக்குள் எப்படி உருவானது என்றையும் ஆதியில் எப்படி உருவானது என்ற நிலையும் அந்த உணர்வின் உணர்ச்சிகளை எப்படி என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இன்று விஞ்ஞான உலகில் உலகமே மனிதனின் சிந்தனை அனைத்தும் அனைத்தும் சிந்திக்கும் திறன் இழக்கும் தருணம் வந்துவிட்டது. சிந்தனையற்ற செயல்களை செயல்படும் வல்லமை அதிகரித்து விட்டது. ஒரு மனிதன் 1000 சிந்தனை கொண்டாலும் ஒரு விஷம் தாக்கிவிட்டால் அந்த சிந்தனை அனைத்தும் அழித்துவிட்டு ஐயோ என்ற இருசூழ்ந்த நிலைக்கே செல்ல செய்யும். இந்த உடலை காக்கும் உணர்ச்சியின் தன்மையை கூட வராது. எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்று அதனுடன் ஒன்றி அது மடியும் தருணமே வருகின்றது. ஆக மனிதனின் நல்ல உணர்வுகள் முழுமையும் மடிந்து விடுகின்றது. இதைப்போல உலக காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடையும் தன்மையும் நமது சூரிய குடும்பமே பிரபஞ்சமே மனிதனால் ஏற்படுத்திய விஞ்ஞான அறிவுகொண்டு அகண்ட பிரபஞ்சத்திற்குள் விஷத்தன்மை பரவி அதனை சுழலும் தன்மை வந்து சூரியன் கவரும் அந்த காந்த பலன் அறிவிலும் விஷத்தன்மைகள் பரவி அதிலிருந்து வெளிப்படுவே நம்ம பூமி கவர்ந்து நம்ம பூமிக்குள் கவரப்படும் போதும் இங்கே பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. தாவர இனங்களிலும் சரி, முந்தி வளர்ச்சியடைந்த தாவர இனங்கள் உருமாறுகின்றது, சரியான வெள்ளாமை இல்லாது போகின்றது. மனிதனுடைய சிந்தனையும் சீர்குலைந்து வருகின்றது. இனம் புரியாத புது புது நோய்கள் அணுக்கள் உருவாகி மனித உடலில் புது புது நோய்களும் உருவாகின்றது. இதை போன்று மனிதன் சிந்தனை இழக்கப்பட்டு மீண்டும் புழுவாக பூச்சியாக பறவையாக பறக்கும் நிலை வந்துவிடும். இதிலிருந்து நம்மை காத்திட நிலை வேண்டும். இல்லையெனில் மனித உணர்வின் தன்மை கொண்டு நாம் விண்ணுலக ஆற்றலின் கவர்ந்து நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை வர வேண்டும். நாம் எண்ணீரை நமது உயிர் அது உருவாக்குகின்றது. உணர்வின் இயக்கமாக அது நம்மை இயக்குகின்றது. அதன் வழியே நாம் வாழுகின்றோம். ஆக அவனன்றி அணுவும் அசையாது. நாம் நுகர்ந்த உணர்வை உணர்த்துகின்றது, நம் உடலாக மாற்றுகின்றது, மீண்டும் நினைக்கும் போது அவ்வழியே நம்மை இயக்குகின்றது. ஆகவே நம் உயிர் இவ்வாறு செய்யும் நிலையில் வரப்படும் போது விண்ணுலக ஆற்றலின் நீங்கள் அறிந்து தீமைகளை அகற்றும் வல்லமை பெற்று அருவுணர்வின் உங்கக்குள் சேர்ப்பித்து இதனை நீங்கள் உங்கள் எண்ணத்தால் உருவாக்குதல் வேண்டும். சாமியார் செய்வார், ஜோசியம் செல்லும், ஜாதகம் செய்யும், சிலைகள் செய்யும், யாகங்கள் செய்யும் என்று எவரோ செய்வார் என்று அவரே கடவுள் தூதன் என்றால் நீங்கள் அவருடைய உணர்வுகளுக்கு அடிமையாகி அவன் ஈர்ப்பு வட்டத்தில் தான் செல்ல வேண்டி வரும். மந்திரங்களை கேட்டு மந்திரங்களை சொல்லி அதன் வழி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சுகத்தை அனுபவிப்போம் என்று செல்வோருடைய நிலைகள் அனைத்தும் மந்திரத்தை சொல்லி ஆண்டவனையே அடைகிறேன் என்று நிலை பெற்றவர்களும் இறந்த பின் அவர் எந்த மந்திர ஒளியை தனக்குள் பதிந்து கொண்டனரோ அவர்களும் அதே மந்திரத்தை சொல்லப் போகும்போது அவன் கைவல்யமாக வேண்டும். இந்த உடல் நிலைத்திருப்பதில்லை. எந்த உடலில் எந்த மந்திரத்தின் தன்மை அதிகரித்துக் கொள்ளுங்களும் இது சாகா கலையாக வெளிவருகின்றது. அதன் தொடர் வரிசையில் ஒரு மந்திரத்தை செய்வான் என்றால் அவன் கைவல்யம்தான் ஆக வேண்டும். நான் ஆண்டவனுக்கு தூதுவன் அனுப்புகின்றேன், ஆண்டவனுக்கே நான் ஆண்டவனவே அடிபணியை செய்கின்றேன் என்று மந்திரத்தால் சொல்லும் அகந்தை கொண்டவர்களுடைய நிலைகள் கடைசி முடிவில் இந்த உடலை விட்ட பின் இன்னொருவன் கையில் அடிமைப்பட்டு அவன் ஆணையிடும் செயலுக்கே அடிமையாக வேண்டுமே தவிர அவன் சாகாக்கலை என்ற நிலையில் அந்த உடலுக்குள் சென்ற பின் அவன் இச்சைக்கு அடிமையாகி அவன் மீண்டும் நரக வேதனையின் உணர்வை அனுபவிக்கும் தன்மைகளே வரும். மறந்துட வேண்டாம்.
அகசியனால் கண்டுவரப்பட்ட ஆதியிலிருந்து இன்று மனிதன் வரை வளர்ச்சி அடைந்த நிலைகளை மனிதனுக்கு பின் ஒளியான உணர்வுகளையும் நம் குருநாதர் பல வகைகளும் பல சந்தர்ப்பங்களில் இதை விளக்க உரைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அது தன்னைத்தான் அறிதல் என்ற நிலைக்குத்தான் அதையெல்லாம் இது உணர்த்துகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் பெரும்பகுதியானவர் இந்த உபதேசங்களையோ குருநாதர் சொல்லக்கூடிய ஆதியிலிருந்து உருப்பெற்ற நிலைகளையோ இதெல்லாம் புரியவில்லை, என்ன சொல்கிறார் என்று தெரியவில்லை, இதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, இந்த உடலை காப்பதற்கென்று இன்றைய பிழைப்புக்கு என்ன வழியோ அது இருந்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் குரு இதில் அதை தனித்து பிரித்து விளக்கமாக தெளிவாக காட்டுகின்றார்கள் என்றால் மிருகங்கள் என்பது அந்த உடலிலே வாழ்ந்தாலும் தன் உணவை எடுத்து அது ஜீவன் பெற்று வாழ்ந்தாலும் எதிரிடமிருந்து தப்பவும் தன் உடலை காத்துக் கொள்ளவும் தான் அது முயற்சிக்கின்றது. ஆனால் எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த மிருகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த உயிரினங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை காட்டிலும் இன்னொரு வலுவான அந்த மிருகத்தின்பால் அது சந்திக்க நேர்ந்தால் அந்த உணர்வுகள் தாக்கப்பட்டு அதில் நரக வேதனைப்பட்டு ஒரு வலிமையில்லாத உயிரினம் மீண்டும் ஒரு வலிமையான உயிரினமாக மாறக்கூடிய நிலைகள் தான் உருவாகின்றது. ஏனென்றால் அந்த உடலை காக்கும் சிந்தனைகள் தான் அதற்குள் உண்டு. அந்த உடலை காக்கும் நிலை வரப்பட போகும்போது வலிமை கொண்ட இன்னொரு உடலுக்குள் சென்று மீண்டும் அது உடல் பெறும் நிலைகள் தான் வருகின்றது, அது தன்னை அறியும் நிலை இல்லை. ஐந்தறிவு கொண்ட நிலைகள் தான் அது புலனீர் வாழ்க்கை கவர்ந்த உணர்வு, உடலை காக்கும் உணர்வாக இயங்கினாக இன்று மனிதனாக வாழக்கூடிய நாமும் மந்திர தந்திரங்களானாலும் சரி, பக்தி என்ற நிலையில் சென்றாலும் அல்லது எத்தனை மார்க்கங்கள் மனிதனை காக்க, செல்வத்தை காக்க, சுகத்தை அனுபவிக்க, நோயில்லாது வாழ என்று எத்தனை நிலைகள் சென்றாலும் இது அனைத்துமே இந்த உடலை காக்கும் உணர்வு தான் இருக்கின்றதே தவிர தன்னை அறியும் நிலை இல்லை. ஏனென்றால் இந்த உடலை காக்கும் உணர்வுகள் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் தான் அழைத்து செல்லும் என்று குரு தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் இந்த உடலை நாம் காக்க முடியாது. நாம் நினைக்கலாம் இந்த உடலிலே வாழலாம், ஆனால் எப்படி மிருகங்கள் வலுவான உணர்வை சுவாசித்து அந்த வலுவான உடலுக்குள் செல்கின்றது, அதுபோன்றுதான் இந்த மனித வாழ்க்கையில் நாம் எத்தனை உடலில் நுகர்ந்தாலும் அதுபடி சென்றாலும் இந்த உடலிலிருந்து மீண்டும் எதை வலுவாக அவன் இப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், பிள்ளை என்ன செய்வான், தொழில் என்ன ஆகும், சம்பாதித்த சொத்து எங்கே போகும், அல்லது இவன் என்னை அப்படி செய்தான், அவன் இப்படி செய்தான், இவன் இந்த நாட்டை அழிக்கலாமா, அந்த நாட்டை அழிக்கலாமா, இவனை ஜெயிக்கலாமா என்று இப்படி எந்த உடலை எடுத்தாலும் அதனால் வேதனைப்பட்டால் இருந்து விடுபட வேண்டும் என்றினாலும் மீண்டும் மீண்டும் இன்னொரு உடலுக்கு வித்திடும் நிலையில் தான் வரும். அதைத்தான் குருநாதர் இங்கே தெளிவாக்குகின்றார். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உண்டான விலகல் என்றால் மனிதன் தன்னை அறியக்கூடிய சக்தி பெற்றவன். அப்படி அறிந்தவர்கள் தான் ஞானிகள் என்றும் ரிஷிகள் என்றும் இந்த உயிரின் இயக்கங்களையும் கடவுள் என்றும் ஆண்டவன் என்றும் தெய்வம் என்றும் சொல்லுகின்றனர். ஆக அது தனித்த நிலைகள் கொண்டு தனி ஒருவன் தான் இதை செய்கிறான். ஆக அவனிடம் வேண்டினால் அவன் தான் அனைத்து உருவாக்கினான். அவனிடம் இதை வேண்டி நாம் முறையிட்டால் கேட்டால் அவன் நமக்கு இது செய்து தருவான் என்று இப்படி தன்னை அறியும் நிலை இல்லாது இந்த உடலை காக்கும் நிலைகளையும் சொத்தை காக்கும் நிலையும் இப்படி எத்தனை உடல் பற்றுக்கொண்டு நாம் வாழப்பட போகும்போது மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று அதற்குள் நாம் அடிமைப்படும் நிலைதான் இருக்கிறது என்று குரு இதில் தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் இயற்கையுடைய நீதிகளை ஆதியிலே அகஸ்தியன் கண்டது. அதாவது ஒரு அடர்த்தியான நிலையில் கொண்டுதான் அதில் வெப்பமாகின்றது, அதனால் ஆவியாகின்றது, நஞ்சாகின்றது. மீண்டும் இது ஒரு இயக்க சக்தியாக சுழன்று வரப்பட போகும்போது அந்த நஞ்சால் மீண்டும் வெப்பமாகி ஆவியாகி இப்படி பல பல நிலைகள் ஆவியாக இருப்பது, அடர்த்தியாகி நஞ்சாகி வெப்பத்தால் தாக்கப்பட்டு விஷத்தன்மை கொண்டது, விஷமற்றதும் ஒன்று கொண்டு மோதி ஆவி தன்மை அதிகமாக போகும்போது அதற்குள் எதிர்மறையாகி அதைத்தான் திருமூலர் சொன்னான். வெப்பம் என்று சொல்வதை நெருப்பு என்று காட்டி நெருப்பிலிருந்துதான் நீர் தோன்றியது என்று தெளிவாக்குகின்றனால் இந்த வெப்பத்தால் தான் பொருள்கள் ஆவியாகி அதற்குள் எதிர்மறையாக பட போகும்போது அங்கே நீர் தோன்றுகிறது. இந்த நீர் ஆன பின் தான் ஆவியாக இருப்பது மேலே சென்றாலும் நீராக திடமாகும் பொழுது கீழே இறங்குகின்றது. ஆக கீழே இறங்கும் பொழுது அது திடமாக நகர்ந்து செல்லப்பட போகும்போது அந்த நீருக்குள் பல பொருள்களை ரெண்டரை இணைக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. அதற்குள் சிக்கக்கூடிய அணுக்கள் அது ஒன்றுக்குள்ளொன்று இணைந்து பல மாற்றங்களாகி நகர்ந்து ஓடக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த சுழற்சியாகப்படும் வெப்பமாகி வெப்பத்தால் மீண்டும் அதற்குள் கலந்த பொருள்களை அணுக்களை இணைத்து ஒரு பொருளாக பரம் பரம் பொருள் பரபிரம்மம் என்று கண்ணுக்கே புலப்படக்கூடிய முடியாத நிலையில் இருந்து இத்தனை பொருள்களும் உருப்பெற்றது. ஆக இதிலே கடவுள் என்று தனித்த சக்தி எங்கே இருக்கின்றது? சந்தர்ப்பம் எதை எதை அதற்குள் இணைத்ததோ அது கலவையாகி புதுவிதமான பொருளாக இப்படித்தான் இயற்கை அனைத்துமே உருவானது. ஆக நாம் உயிர் ஈசன் என்றும் இயக்க சக்தி என்று சொன்னாலும் இந்த வெப்பம் காந்தம் என்ற நிலையில் இது இயக்கப்பட போகும்போது அதிலே மற்றொரு பொருளை அந்த காந்தம் கவரப்பட போகும்போதுதான் அங்கு ஈசன் என்ற இயக்க சக்தியும் உருப்பெறுகின்றது. அந்த இயக்கக்கூடிய பொருள் அந்த மனம் அது பிரம்மமாகி அந்த பிரம்மத்தால் அந்த உருப்பெற்ற பொருள் சிவமாகின்றது. ஆக சிவத்திற்குள் இந்த ஞானம் எந்த சத்தை எந்த மனத்தை அது கவர்ந்ததோ அதன் உணர்வின் இயக்கமாக அது வரப்பட போகும்போது அது சிவத்திற்குள் சக்தியாக அதை கவர்ந்து அது பொருளாக இப்படித்தான் சிவமில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவமில்லை என்று இந்த உண்மையின் இயக்கங்களை ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்கள் பெயர்களை வைத்து நாம் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு வைக்கின்றார்கள். இதெல்லாம் காரண காரியங்களுக்காக ஞானிகள் சூட்டப்பட்ட பெயர்கள் தான். ஆக பொருள் சிவமாக இருந்தாலும் கவர்ந்த அந்த மனம் சக்தியாக அதற்குள் ரெண்டரை கலக்கப்பட போவது மனத்தால் உறைவதும் உறைந்த உணவின் துணை கொண்டு மீண்டும் ஞானத்தால் அதை கவரும் தன்மையாக இப்படி சிவமில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்று இப்படித்தான் பொருள்கள் உருவாகின்றது. பொருள்கள் இருந்து எப்படி சக்திகள் அது வெளிப்பட்டு இயக்கமாக ஒன்று கொண்டு இணைந்த நிலைகள் கொண்டு இதையெல்லாம் கண்டு நுழைந்தவன் ஆதியிலே அகஸ்தியன். அவன் துருவனாகி துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். ஆக அவன் நம்மை போன்று இப்படி உரு பெற்றவன் தான் தன்னை உணர்ந்து விண்ணை உணர்ந்து இந்த புவியின் இயக்கங்களை உறைந்து வானையில் புவியில் உயிரில் என்ற நிலைகளை உணர்ந்து இந்த உயிரின் இயக்கங்களை கடவுள் என்ற நிலையில் எப்படி இயங்குகின்றது, மூன்று விதமான நிலையில் கொண்டு எப்படி இயங்குகிறது, இந்த பூமிக்குள் எப்படி இதனுடைய பொருள்களை இதனுடைய சுழற்சி வேகத்தால் நெருப்பு என்று சொல்லுகின்றமே இது கொதிகலன் ஆகப்பட போகும்போது அதர்வன அந்த சுழற்சியின் வெப்பத்தால் அதீதமாக வெப்பமாட போகும்போது துருவ பகுதி வழியாக கவரக்கூடிய அத்தனை சக்திகளையும் இது பூமியில் இருக்கக்கூடிய இந்த நடு மையம் அது வேக வைத்து கொதிப்படை செய்து ஒன்றுடன் ஒன்று கலந்து சீவலிங்கம் என்றால் உருக்கற்ற பொருள் சிவம் சிவம் என்றாலும் இந்த வெப்பத்தினுடைய தன்மைகள் அதனுடைய சுழற்சியால் அதிகமாக போகும்போது அனைத்து பொருள்களையுமே அது வேக வைத்து பல பொருள்களாக இணைத்து இணைத்து மாற்றக்கூடிய நிலைகளை அந்த வெப்பத்தால் தான் இது அனைத்துமே உருப்பெறுகின்றது. வெப்பம் இல்லை என்றால் அங்கே சூனியமாகிவிடும். வெப்பம் இல்லை என்றால் அங்கு துடிப்பு இருக்காது. துடிப்பு இல்லை என்றால் எதுவுமே ஜீவன் இல்லை. என்றால் ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த துடிப்பை வைத்துத்தான் அது ஜீவன் உள்ளது என்று சொல்லினும் துடிப்பு இல்லை என்றால் ஜீவன் அற்றது, சூனியம் இறந்து விட்டது, அது செயலில்லை என்று இப்படி சொல்வது போன்றுதான். வெப்பத்தால் தான் இது அத்தனையுமே நிகழ்கின்றது என்பதை இதையெல்லாம் உணர்ந்தவன் ஆதியிலே அகஸ்தியன். ஆக இப்படி இந்த பூமிக்குள் உருப்பெற்ற நிலைகள் இப்படித்தான் நாமும் இன்று மனிதனாக உருப்பெற்றுள்ளோம் என்ற இதைத்தான் ஆறாவது அறிவு என்று தெளிவாக ஞானிகள் இதை காட்டி இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் எந்த உயர்ந்த உணர்வில் நாம் பெற வேண்டும் என்பதை அவர் உணர்ந்த நிலைகள் கொண்டு அவர் இன்று அகஸ்தியனும் சரி அவர் பின்பற்றி சென்றவரும் சரி சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து மலர்ந்து கொண்டுள்ளார்கள். அவர் இதையெல்லாம் உங்களுக்குள் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைய பூமி நாம் வாழக்கூடிய இந்த விஞ்ஞானத்தில் விளையப்பட்ட விஷயங்கள் மனிதனுடைய சிந்தனையை எப்படி அந்த உடலை காக்கும் உணர்வு என்று முதலிலே அந்த மிருகங்களை பற்றி சொன்னாரோ இந்த உடலை காத்தின் உணர்வாக செயல்பட போகும்போது மீண்டும் இன்னொரு உடலுக்குள் தான் போக வேண்டியிருக்கும். அது அதுபோன்ற நிலைகளை மாற்றி தன்னை அறியும் நிலையாக மகரிஷிகள் ஞானியை வெளிப்படுத்தக்கூடிய மூலக்கருவுகளை மூலக்கூறுகளை அது உணர்ந்து இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வை ஒளியின் தன்மையாக அது மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் விளக்க உரையாக கொடுக்கின்றது. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார், எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்ற, அதை தெரிந்து என்னாக போகிறது என்று எண்ணாதபடி தன்னை அறியும் நிலையாக அந்த ஞானிகளின் உணர்வை பெற்று என்றால் உங்களுக்கு இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன், எனக்கு குண இதெல்லாம் காட்டினேன் என்று உங்களிடம் நான் பொருள் பெறுவதற்காக அல்லது புகழ், அதாவது என்னை நீங்கள் புகழ்ந்து பேசுவதற்காக நான் இதையெல்லாம் பார்த்தேன் கண்டேன் உணர்ந்தேன் என்று சொல்லவில்லை. இந்த அரும்பெரும் சக்திகளை நீங்களும் பெற்று எப்படி இந்த விஷமான நாளை வரக்கூடிய இருள் சூழ்ச்சியை இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், இதிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும், எப்படியும் நீங்கள் இதில் தப்பி அந்த ஞானிகளை போன்று தன்னை அறிந்து இயற்கை உண்மைகளை அறிந்த அந்த ஞானிகள் காட்டிய வழியில் நீங்களும் அந்த அருள்வழி அந்த ஒளியின் சுடராக அருள் ஒளியின் சுடராக உங்களுக்குள் பெருக்கி உங்கள் உயிரான்மாவை அழியா ஒளி சுடராக சுடராக மாற்றி மற்றவர்களுக்கு இந்த நல்வழியை ஊட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நீங்கள் வளர வேண்டும், தன்னை அறிய வேண்டும், இந்த உயிரின் இயக்கங்களை அறிய வேண்டும், ஞானிகள் உணர்ந்த பேருண்மைகளை நீங்கள் உணர வேண்டும், இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும், நச்சுத்தன்மையிலிருந்து விடுபட வேண்டும், அனைவரையும் இதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக உயர்ந்த ஞானிகளாக நீங்கள் வளர வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் உங்களுக்குள் உணர்த்துகின்றேன். அந்த அருள்வழியின் சுடரை உங்களுக்குள் உருவாக்குங்கள். அந்த அருள்வழியின் சுடரை கொண்டு இந்த மீண்டும் உடல் பெறும் நிலைகள் அனைத்தையுமே மாற்றி ஒளியான தன்மை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக உடலை காத்திடும் உணர்வு இல்லாதவர்கள் உயிரை காக்கும் நிலையாக உயிருடன் ஒன்றிய உணர்வை ஒளியாக மாற்றிடும் சக்தியாக இன்னொரு உடலுக்குள் செல்லாதபடி மகரிஷிகள் ஞானிகள் வாழும் எல்லைக்கு நாம் சென்று என்றுமே அந்த ஒளியின் தன்மையாக ஒளியான அண்டங்களை சிருஷ்டிக்கக்கூடிய ஞானிகளுடைய வாழும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை என் குருநார் காட்டிய அருள்வழியில் உங்களுக்கு இதை உணர்த்துகிறேன், போதிக்கிறேன் என்று குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
இப்படி தனக்குள் ஒன்று நூல் ஒன்று பெருக்கி உணர்வின் தன்மை காந்த பலன் அறிவு ஒன்றோடு ஒன்று இணைத்து ஆவியாக சென்றாலும் இந்த அணுக்களை அனைத்தும் நீருக்குள் சிக்கி அந்த மேக கூட்டத்திற்குள் நுழைந்த பின் அது நீராக மாறுகின்றது. எந்த கடவுள் நீராக மாற்றியது? இந்த அணுக்களின் கூட்டமைப்பில் மோதி உணர்வுகள் ஆவியாக மாறும் போது எடையற்ற நிலைகள் அது உருவருகின்றது. அந்த எடையற்ற அந்த ஆவிக்குள் இது நுழைந்த பின் நீராக மாறுகின்றது. முதலில் எதிலிருந்து திரு நெருப்பு உண்டாகின்றது? ஒன்றுடன் ஒன்று மோதும் போது வெப்பத்தின் தன்மை கொண்டு மோதலில் தனக்குள் எடுத்துக்கொண்ட சத்த ரெண்டரை கலந்து அதனை வெப்பத்தின் நிலையில் உருவானதில் அந்த சத்தின் தன்மை ஆவியாக மாறுகின்றது. இதைத்தான் திருமூலர் தெளிவாக சொல்லியிருந்தார். நெருப்பில் இருந்ததான் நீர் தோன்றியதன் ஆடியிலும் அகந்த அண்டத்தில் அடைப்பின் தன்மை அடையப்படும் போது வெப்பமாகின்றது. வெப்பத்தின் தன்மை ஆவியாக மாறுகின்றது. நாளடைவில் நஞ்சாக மாறுகின்றது. இதை தெளிவாக்குகின்றான் ஞானி. இது அகத்தின் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் பின்வந்தவர்கள் இதன் உண்மையை உணர்ந்து அது மக்களுக்கு எடுத்துச் சொன்னாலும் இந்த உடலின் இச்சைக்காக மந்திரம் என்ற செயலை சொல்லி இந்த உணர்வின் பதிவு செய்து இதன்படி இந்த உடலின் இச்சையை வளர்த்திடும் நிலை வந்து இன்று மனிதன் மனிதன் அல்லாத உருவை பெறும் நிலையும் மனிதனுக்குள் சென்றால் இந்த சீமையின் உணர்வை விளைவிக்கும் இந்த ஆசையின் உணர்ச்சியை தூண்டும் நிலையை உருவாகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீளுதல் வேண்டும். என்பதற்கே எமது குருநாதன் காடு மேடு எல்லாம் அடைந்து இந்த இயற்கை நிலைகள் எப்படி உருவெறுகின்றது, கடவுள் எப்படி இயக்குகின்றான், கடவுள் என்பவன் யார், உள்நின்று இயக்கும் உணர்வே கடவுள். ஆக இயக்கத்தின் நிலைகள் உருகரை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஈசன், இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பமே விஷ்ணு, ஆக இயக்கத்தால் இயக்கும் காந்தமே லட்சுமி. ஆக இவ்வழியில் இயக்கும் உணர்வு தன்னுடன் சேர்த்தால் மூன்றாக இணைக்கப்படும் தான் உருகரும் சக்தி வருவது, அப்போதான் ஈசனாகின்றார். ஆக ஒன்று காந்தம் எடுத்து அந்த உணர்வின் தன்மை தன்னுடன் இணைக்கும் தன்மை உருகரும் தன்மை இல்லை. அதே சமயத்தில் தனக்குள் ஈர்த்து அந்த உணர்வின் தன்மையை அணுவாக மாற்றும், இயக்க சக்தியாக மாற்றும் நிலைகள் பிரம்மம். ஆக ஆவியாக இருப்பதை ஒருவரை செய்யும் பிரம்மம். எத்தகைய மனத்தின் தன்மை ஆவியாக இருந்து நுகர்ந்ததோ இந்த உயிர் அதன் அணுவாக மாற்றி உடலாக மாற்றும் போது சிவம். ஆனால் எந்த மனத்தின் தன்மை கொண்டு சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றதோ, ஆக சிவசக்தியாக உடலின் தன்மை கொண்டு சிவசக்தியாக இயக்க தொடங்குகின்றது. ஆகவே பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த ஞானத்தின் நிலை கொண்டு உருப்பெற்ற அணு அதன் ஞான வழி இயங்கப்படும் போது உடல் உறைந்த நிலையை சிவம் என்றும், அந்த உறைந்த நிலையை கொண்டு இயக்கப்படுவதை சக்தி என்றும். சக்தி இல்லையே சிவம் இல்லை, இந்த உணர்வின் அணுவின் தன்மை அந்த உறையின் தன்மை சிவம் இல்லையான சக்தி, சிவம் இல்லையே சக்தி இல்லை. உடல்நிலையின் உறவு உறைந்த நிலைகள் வரப்போகும்போது மனத்தின் தன்மை இயக்கும் நிலையை வரும். ஞானிகள் இதை தெளிவாக்கியுள்ளார்கள். ஏனென்றால் இந்த காலம் குறுகிய நிலையில் இருக்கப்படும் போது தன்னம்பிக்கை எழுந்து இன்று சுழ்ந்து கொண்டிருக்கும் நாம், நம்மை நாம் அறிதல் வேண்டும். நாம் நுகர்ந்த உணர்வை நம் உயிர் இயக்குகிறது என்ற நிலையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டபின் பிறருடைய ஆசைகள் மூழ்கிறாது, உங்களுக்குள் ஆசையால் ஏற்பட்ட தீமைகளை அகற்றும் வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் பதிவு செய்கிறேன். ஒருவர் ஏசினால் பதிவு செய்து கொண்டு மீண்டும் அவரை நினைக்கப்படும் போது அந்த ஏசிய உணர்வு கோபமாக கொதித்தலும் சக்தியாக மாறி இரத்த கொதிப்பாக மாறி உங்கள் வாழ்க்கையை இழக்கும் தன்மையும் சிந்திக்கும் தன்மை இழக்கும் நிலையும் தன் தொழில் நிலையை பெற முடியாத வன்மையும் பெறுகின்றது. பின் அது வளர்ச்சியற்ற வரும்போது உங்களுக்குள் நோய் என்ற உணர்வையை ஊட்டுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்கு இதை தெளிவாக கூறுகின்றீர்கள். கடவுள் என்ற தன்மைகள் எப்படி உள்நின்று இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாகி எடுத்துக் கொண்டால் புரிந்து கொள்ளலாம். ஆகவே நீருக்குள் சிக்கிய அணுக்களின் தன்மைகள் எடை கூடும் போது தாங்காது ஓடுகின்றது அண்டத்திலே, ஓடும் வேகத்தில் உராய்கின்றது வெப்பமாகின்றது, நீரின் தன்மை மீண்டும் ஆவியாக மாறுகின்றது. ஆவின் தன்மை மாறும்போது அதன் உணர்வின் அணுக்கள் உள்நின்று சிக்கி அது தனக்குள் ஒரு பரமாகின்றது. அந்த பரத்தின் தன்மை ஆனப்பின் சுழலும் நிலைகள் ஏற்படுகின்றது. ஓடும்போது சுழற்சியின் தன்மை ஆகின்றது, சுழற்சியின் தன்மை ஆகும்போது வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது. வெப்பத்தின் தன்மை கூடும்போது சுழற்சியின் ஈர்ப்புக்கும் நடும் மையம் வெப்பத்தின் நிலை கொள்கின்றது, ஆனால் துருவப் பகுதி கவர்கின்றது. இது சுழற்சியின் சந்தர்ப்பம், அது இயக்கும் சக்தியும் கவரும் நிலைகள் எது வரப்படும் போது இந்த வெப்பத்தால் அந்த ஒவ்வொரு ஒன்று உணர்வும் ஒன்றுடன் எதிர்நிலை மாறப்படும் போதும் பல உணர்வு கொண்டு வந்த பின் அந்த வெப்பத்தின் நன்மையை மையமாக அடையப்படும் போது கொதிகலனாக மாறுகின்றது. இவை அனைத்தும் ரெண்டர கலக்கின்றது அதர்வன, அதனதன் செயல்களை அடக்குகின்றது, ஆவியாக மாற்றுகின்றது, தன் நிலையை மாற்றுகின்றது. ஆக உருபற்ற மனங்கள் அந்த பரம்பொருளுக்குள் பல சக்தியாக இயங்கத் தொடங்கி விழுகின்றது. கடவுள் எப்படி இயக்குகின்றார், உள்நின்று நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் ஒன்று இணைத்து அந்த உணர்வின் தன்மை தன்னுடன் நினைத்துக் கொண்டால் பரபிரம்மம். ஆகவே உடலுக்குள் அந்த ஒரு பரம்பொருளுக்குள் பல பொருள்கள் இணைந்து ஒன்றுடன் ஒன்று கலக்குமே என்றால் அதுவும் பிரம்மம்தான். ஆனால் அந்த மனத்தின் தன்மை கவரப்படும் போது மனங்கள் மாறுகின்றது, அதன் ஞானமாக அது மற்றொன்றோடு இயக்கப்படும் போது கலந்துவிட்டால் அதனுள் நின்று இதனின் உணர்வு இயக்குகின்றது கடவுள். ஆக இதனின் இயக்கத்தில் ஒன்றுடன் ஒன்று கலந்து இயக்க சக்தியம் மாறும்போது அதனுள் ஈசனாக இருக்கின்றது சந்தர்ப்பம். அந்த உணவின் தன்மை ஒன்றாக இணைந்து சக்தியின் தன்மை மாறினாலும் அதன் திடப்பொருளாக மாறும்போது சிவமே நம் பூமிக்குள் இருப்பதும் இதைத்தான் சீதலிங்கம் என்று காரணம் பெற வைக்கின்றார். ஆக எப்பொருளுக்குள் இந்த உணர்வின் இயக்கமாக இயக்குகின்றதோ அறிவு உள்நின்று அதன் இயக்கமாக வெப்பத்தால் இயக்கத் தொடர் கொடுகின்றது. வெப்பம் இல்லை என்றால் செயலற்ற நிலைகள் ஆகிவிடுகின்றது. வெப்பம் இருந்தாலே துடிப்பு நிலை ஏற்படுகின்றது. வெப்பம் இல்லை என்றால் துடிப்பற்ற நிலை ஆகின்றது. இப்போது இங்கே உபதேசம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் சந்தர்ப்பத்தால் உங்களில் நுகர்ந்த பல தீவினைகள் உங்களுக்குள் நோயாக உருவெற்றிருப்பினும் இத்தகைய நோயை மாற்றிடும் நிலையைத்தான் உங்களுக்குள் ஆக அருஞ்ஞானி உணர்வு உணர்வின் ஒளி அலைகளாக பரப்பப்படும் போது நுகர்ந்த உணர்வு உங்கள் உடலுக்கு சென்றால் உங்களில் அன்பு அறியாது இருந்த இந்த கடும் நோய் மூட்டு வலி அந்த வலி இந்த வலி கேன்சர் என்ற நிலைகளையும் அறுமொழி சுடரின் தன்மை உங்களுக்குள் இயக்கி நீங்கள் நுகர்ந்த உணர்வு உள்நின்று இந்த உணர்வின் தன்மை அணுவாக மாறும். நுகர்ந்த உணர்வுகள் அது அணுவாக மாறிவிட்டால் அதனின் தன்மை உள்நின்று கருவலாக உங்கள் பிணிகளை நீக்கும் அருள் சக்தியாக மாறுகின்றது. ஒருவன் வேதனைப்பட்டதை நுகர்ந்தால் உணவின் தன்மை நுகர்ந்த பின் இது உங்களுக்குள் உள்நின்று கருவலாக வேதனை உருவாக்கும் சக்தியாக மாறுகின்றது. ஆகவே ஒன்று வெப்பம், காந்தம், விஷம், இந்த மூன்று நிலை பெறும்போதுதான் அது இயக்க சக்தி என்றே பொருள் வருகின்றது. தனித்து ஒருவன் என்று சொல்வது பிழை சொல். ஒன்றெந்த நிலை இல்லை. நமக்குள் உயிரின் தன்மை கொண்டு இவை அனைத்தும் உருவாக்கும் ஒருவனாக இருக்கின்றான் உயிர். ஆனால் ஒருவன் என்று சொல்லும் போது மூன்று நிலை கொண்டுதான் நம்மை இயக்குகின்றது. நுகர்ந்த உணர்வு நமக்குள் பலவாக மாற்றுகின்றது. அது தன்னுடன் நினைத்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சக்தியாக மாற்றப்படும் போது பலவும் கொண்டாக்குகின்றது. அப்படி பலவும் ஒன்றாக்கி உணர்வின் ஒளியாக மாற்றி சென்றவன் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி ஒளியின் தன்மை அடைந்தவன் அவன். ஆக அவன் எண்ணத்தில் அவனும் சேர்த்துக்கொண்ட உணர்வு உள்நின்று கடவுளாக நின்று அந்த உணர்வின் தன்மை உருவாக்கியது அவை. இதுகளெல்லாம் இந்த உலகம் குறுகிய உலகமாக மனிதனின் சிந்தனை குறுக்கும் உலகில் இருந்து அருவொழியின் உணர்வை உங்களுக்குள் சுடர் ஒளியாக மாற்றும் வல்லமை பெற வேண்டும் என்பதற்கும் நுகர்ந்த அறிவின் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து கொண்டு நினைவு கொண்டு கூட்டிக் கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பிறகு செல்லாமல் இந்த உடலின் ஆறாவது அறிவிருக்கும் போதே தடுத்துக் கொள்ளுங்கள், தப்பித்து விடுங்கள். உங்களிடம் இந்த புகழ் பெறுவதற்காக நான் இதை சொல்லவில்லை. எமது குரு கொடுத்த அருளின் ஒளியை எனக்குள் சீர்ப்பித்து அதில் விளைந்த உணரும் ஞான வித்தினை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். ஒரு மனிதனுக்குள் வேதனை என்ற உணர்வை வெளியிட்டு அந்த வேதனையான சொல்லை சொல்லும் போது கேட்டறிந்தால் அந்த வித்து உங்களுக்குள் வேதனை உருவாக்கும் அருள் தீமை செய்யும் அருள் உணர்வாக விளைகின்றது. எமது குரு காட்சி அருள்வழியில் அந்த ஞான வித்தை உங்களுக்குள் உணர்த்தப்படும் போது இந்த அறுவழியின் சுடராக வாழ்த்தும் இந்த ஆறாவது அறிவை நீங்கள் சீராக பயன்படுத்தி இனி திரையில்லா நிலைகள் அடைய செய்யப்படும். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல. இந்த உடலின் உணர்வில் நாம் கொண்டு உயிரின் உணர்வு கொண்டு நமக்கு ஒளியின் உணர்வாக சொந்தமாக்குவதுதான் மனிதன் ஆறாவது நிலை. இதை சந்தர்ப்பத்தை இழந்து விட்டால் மீண்டும் தன்னலை அறிய முடியாத நிலைகள் கொண்டு தன்னை காத்திடும் நிலையே வளர்ச்சி வரும். தன்னலை அறியும் தன்மை வரா. ஆக தன்னலை என்பது இந்த மிருகங்களோ மற்றதோ தன்னை அறியும் நிலை இல்லை, தன்னை காத்துக்கொள்ளும் நிலைகளே இங்கு வருகின்றது. ஆகவே மற்றொன்று வலிமையான பின் அதனிடம் அடிமையில் சிக்காது தப்பித்து ஓடும் உணர்வுதான் வருகின்றது. ஆனால் வலிமையான நிலைகள் இந்த எளிமையை வென்றே தீரும். அதற்குள் இதை இறையாக்கியே தீரும். இறையாவதற்கும் நரகவேதனை அனுபவித்தே தீர வேண்டும். இப்படி பல கோடி நரக வேதனையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர். நமக்குள் உருவாக்கி மறந்துவிட்டு எவனோ செய்வான் என்று அவன் உணர்வை நமக்குள் சேர்த்தால் அவனுக்குள் நம் உணர்வின் அடிமை கொண்டு அவன் கீழ்த்தான் வர வேண்டுமே தவிர அவன் இச்சைக்கு அடிமையாகிவிட வேண்டும். அருளின் சுடரை நமக்குள் சேர்த்தால் இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் தன்மை உங்களுக்குள் கடவுளாக நின்று உங்களுக்கு வழிகாட்டும். மறந்திட வேண்டாம்.